இந்த இரண்டாம் நாளினுடைய கடைசி சத்திய உரைக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நம்மளுடைய நம் மத்தியிலே நம்முடைய அன்பின் சகோதரர் சேலம் பகுதியை சார்ந்த அமலநாதன் அவர்கள் இந்த நாளிலே பிரதான குணங்கள் என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி அவரை கன்வென்ஷன் சார்பாக அன்போடு கூட நான் அழைக்கிறேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாது என்ற வாழ்த்துதலோடு நாம் பாடத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். இந்த இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டை கொடுத்த நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் பாடத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். அன்பார்ந்த சகோதர சோர்லே, இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக பிரதான குணங்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குணங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன பிரதான குணங்கள்? குணங்கள்ல கூட பிரதான குணங்கள் ஒன்று இருக்கா இல்லைங்களா? பிரதான குணங்களை குறித்து நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி எடுக்கணும். அன்பார்ந்த சகோதர சோழ, ஏன் கண்டிப்பா நாம் தெரிஞ்சே ஆக வேண்டும் அப்படின்றால், நாம் உடன்படிக்கை செய்தது, 52 வகுப்புகள் கற்றுக்கொண்டது, தேவன் மீது வைராக்கியம் வாஞ்சை வைத்திருப்பது, அவர் மீது வைத்திருக்க அன்பு, கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்பு, நம்முடைய பலியின் ஜீவியம், பிரயாசம், இது எல்லாமே சகோதர சோழ நம்ம செய்யறதெல்லாம் எதுக்குன்னா நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் இல்லைங்களா? அந்த மாபெரும் இலக்கு நமக்கு இருக்குதுங்க. அதில் வெற்றி பெறுவதற்காக தான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சத்தியங்கள் கூட நமக்கு அமைகிறது. இந்த மாநாட்டில் நாம் பார்த்த சத்தியங்கள் அனைத்துமே நமக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறது. எதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, உடன்படிக்கை செய்தவருடைய வாழ்க்கையில வெற்றியின் இலக்கு ஒன்று இருக்குதுங்க. நாம் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய முடிவு எல்லையை தொடக்கூடிய ஒரு வெற்றின் இலக்கு ஒன்னு இருக்குது. அன்பார்ந்த சகோதர சொல்ல, அதுதான் பார்க்கும்போது நம்முடைய இலக்கு வெற்றி இல்லைங்களா? அது என்னன்னு பார்த்தா கிறிஸ்துவின் குணலட்சணம் இல்லைங்களா? சகோதர சொல்ல, கிறிஸ்துவின் குணலட்சணம் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கா இருக்குது. நம்ம பெற்றுக்கொள்ற சத்தியம் ஒவ்வொன்றும் நமக்கு தெரிந்ததே வந்தாலும் கூட, அன்பார்ந்த சகோதர சொல்ல, அதுல நமக்கு தெரியாத விஷயங்கள் அநேகம் மறைந்திருக்குது. அப்ப கிறிஸ்துவின் குணங்கள் நமக்கு இலக்கு அப்படின்னு நம்ம கற்றுக்கொண்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிறிஸ்துவின் இலக்கை, கிறிஸ்துவின் குணலட்சணத்தை நம்ம எட்ட வேண்டும். அந்த குணலட்சணத்தை நோக்கி நம் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறோம். அதை எட்டுவதற்காக மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசுக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கு ஒன்று போராடுகிறது. அந்த இலக்கை அடைய முடியாத போல மாமிசமும் அந்த இலக்கை அடைந்தே ஆக வேண்டும் என்று நம்முடைய ஆவியும் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அன்பார்ந்த சகோதர சொல்ல, அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவின் இலக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் அந்த குணலட்சணம் என்ன? கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் சொல்லி பைபிள் எந்த இடத்துல வருது? குணலட்சணம் எது, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சகோதர சொல்ல, நமக்கு தெரியும் எப்படின்னா, சமாதானம், அன்பு, நீடிய சாந்தம், பொறுமை, இச்சை அடக்கம், இப்படி நம்ம லிஸ்ட் கொடுப்போம். சகோதர சொல்ல, அப்ப கிறிஸ்துவனுடைய இலக்கு, கிறிஸ்துவனுடைய குணலட்சணம் அப்படின் போது இதெல்லாம் அடங்கி இருக்குது. அப்ப எது வரைக்கும் அவருடைய குணலட்சணம், அந்த குணலட்சணத்துடைய பிரதான குணங்கள் என்ன? பிரதான குணம் அப்படின்னு சொல்லும் போது அன்பார்ந்த சகோதர சொல்ல, குணங்கள் அனைத்து ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு குணம் இல்லைங்களா? எல்லா குணலட்சணமும் அதில் அடங்கிடும். அந்த பிரதான குணங்கள் நம்ம பார்க்கணும். அன்பார்ந்த சகோதர சொல்ல, அந்த பிரதான குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பிரதான குணங்கள் சகோதர சொல்ல நான்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிரதான குணங்கள் நான்கு என்பதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அன்பார்ந்த சகோதர சொல்ல, ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 17:21, இதை நாம் ஆதார வசனமாக கொண்டு இந்த பாடத்துக்குள்ளே கடந்து போகிறோம்.
அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன்.
அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினது போல, நீ அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படி சொல்லப்படுது. பிதாவே நாம் இருவரும் ஒன்றாயிருக்கிறது போல நீர் எனக்கு தந்த இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதர சொல், இதெல்லாம் அடிப்படை சத்தியத்திலே நாம் பார்த்திருப்போம். எப்படி ஒன்றாயிருக்கிறார்கள் பிதாவும் கிறிஸ்து, எப்படி ஒன்றாயிருக்கிறார்கள், கிறிஸ்துடைய ஜபம் இருக்குது. நாம் ரெண்டு பேரும் ஒன்றாயிருக்கிறோம், அது போல இவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சகோதர சொல்ல அந்த குணலட்சணத்துல நாம் ஒன்றாயிருக்கணும். அப்ப பிதாவினுடைய குணலட்சணம் கிறிஸ்துவடைய குணலட்சணம் ஒன்றா இருக்கிறது சகோதர சொல்ல. அப்ப அவர் அழைக்கப்பட்ட இவர்களும் பண்ணும்போது அந்த சபையாகிய நம்முடைய குணலட்சணம் கூட இதோட இணைக்கப்பட வேண்டும். இதுவே நம்முடைய இலக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல, இன்னும் கூட வசனம் வாசிக்கும் போது யோவான் 14:5-10 வரைக்கும் வாசி.
தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்.
நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் இல்லைங்களா, அவர்தான் ரோல் மாடல் இல்லைங்களா. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்.
என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், அவரெல்லாம் யாரும் வர முடியாது.
என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள்.
என்னை அறிந்தீர்களா, என் பிதாவையும் அறிந்திருக்கிறது. இதைதான் இன்னைக்கு பெயர் சபைகள் வந்து அவர் தான் இவரு, இவர் தான் அவருன்னு சொல்லிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிற வசனங்கள் இல்லைங்களா அதெல்லாம்.
இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார்.
இப்ப நீங்க அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிற போது பிதாவை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார் கிறிஸ்து இல்லீங்களா. இது முதல் நீங்கள் அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் அப்படி சொல்றாரு.
பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்?
என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்கும்போது பிதாவை எங்களுக்கு காண்பின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு சகோதர. இது சொல்லும் போது பிதா என்ன பேச நினைக்கிறாரோ அதே நம்முடைய கர்த்தர் பேசினாரு. பிதா என்ன நினைச்சாரோ அதோட நினைவுகள் இருந்துச்சு, அத சொல்றாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சரீர அங்கங்களா இருக்கிற நாம கூட இவர் சொல்றாரு, இவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா நாம அந்த மாதிரி சொல்ல முடியுமா? என்ன கண்டா இயேசு பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அன்பாந்த சகோதர சொல்ல, ஆனா நம்ம படிக்கிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கிறோம், இயேசு பத்தி படிக்கிறோம். ஆனா அன்பாந்த சகோதர சொல்ல, அவருடைய சரீர அங்கங்கள் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அந்த வாய்ப்பை பெற்றுக்கிறோம். நம்ம சொல்ல முடியுமா என்ன பார்த்தா இயேசு பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லி பக்கத்துக்கு சகோதரர் பார்த்து, சகோதரரே, இவ்வளவு காலம் நான் உங்களோட இருந்தேன், எனக்கு நாள் கண்டுபிடிக்க முடியலையா, என்ன பார்த்தா இயேசு பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியுமா சகோதர சொல்ல? சொல்ல முடியாது இல்லைங்களா. அவ்வளவு கான்பிடண்டா சொல்றாருனா கர்த்தர் பிதாவே அப்படியே தற்சுரூபமாய் வெளிப்படுத்தினார் அப்படி சொல்லி பாக்குறோம். அப்ப என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றாரு. இன்னும் கூட பாக்கும்போது யோவான் 14:12-15 வாசி.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான்.
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யற கிரியைகளை தானும் செய்வான். நான் என்னென்ன செய்யறனோ அதை அவனும் செய்வான்.
இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்.
இதை காட்டிலும் பெரிய கிரியை அவர் செய்வாரு.
நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்.
நீ என் நாமத்துல எதை கேட்டாலும் குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக, பாருங்க இவர் பண்றதெல்லாம் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றத நான் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அன்பாந்த சகோதர சோர்ல ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னும் போது குணலட்சணத்துல வெளிப்பாட்டுல சகோதர சொல்ல இருவரும் ஒன்றா இருக்கிறத பாக்குறோம். விசுவாசம், நம்பிக்கை, அறிவு, பணி, வேலை, இது எல்லாத்திலயுமே இருவருடைய எண்ணங்கள் குணலட்சணங்கள்லாம் ஒன்றா இருந்ததை நான் பாக்குறோம். அது மட்டுமல்ல, ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லும் நபர்கள் வந்து வெவ்வேறு நபர்களா இருந்தா கூட, நாம வெவ்வேறு ஆட்களா இருந்தா கூட நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நோக்கங்கள் வந்து சரியா இருக்கும், ஒன்றா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மைண்ட் இல்லைங்களா, அது போல இருக்கும் அப்படி சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்ல சகோதரஸ்வம் இல்ல, இந்த மாதிரி ஒன்றா இருக்கிறவருடைய அவருடைய எண்ணங்கள் நோக்கங்கள் எப்படி இருக்குன்னா, சபையா அழைக்கப்பட்ட நம்முடைய சகோதரஸ்வர் மத்தியில் எப்படி இருக்கணும்னா, பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவின் சித்தம் செய்யறதை நோக்கியே இருக்கணுங்க. அததான் இயேசு கிறிஸ்து கூட அவர் அடிச்சுற பின்பற்றி வர சீஷர்கள் கூட இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புறத நம்ம பார்க்கிறோம். அன்பாந்த சகோதர சொல்ல, இது போல அந்த குணலட்சணம் அந்த நோக்கம் எல்லாம் பார்க்கும்போது எண்ணம் நோக்கம் எல்லாமே ஒன் மைண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றா இருக்கிறோம் ஒன்றா இருக்கிறோம் சொல்லி நம்ம சொல்றது பார்க்கிறோம். பிதா கூட இயேசுக்கு தன்னுடைய குணலட்சணத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து கொடுத்தார். எடுத்தோன்னே இல்ல, ஒவ்வொரு அனுபவத்தின் வாயிலாக கிறிஸ்து வந்து பிதாவுடைய குணலட்சணத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அன்பாந்த சகோதர சொல்ல, அது போல இன்றைக்கு புது சிஷ்யர்கள் அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் கூட பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அனுபவங்கள் வாயிலாக ஒவ்வொரு நமக்கு வரக்கூடிய பாடுகள் துக்கங்கள் அவமானங்கள் இன்னும் அநேக அனுபவங்கள் மூலியமாக நம் குணலட்சணத்தை வளர்த்து கொள்ளறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுது. அன்பாந்த சகோதர சகோதரர்ல அப்படி இருக்கும்போது இது மூலமா கூட இங்க அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய குணமும் எப்படி இருக்குன்னா, நம் வெவ்வேறு நபர்களா இருந்தாலும் கூட ஒரே நோக்கம் ஒரே எண்ணத்துல இருக்க வேண்டும். அன்பாந்த சகோதர சொல்ல, அது மட்டுமல்ல, இவர்கள் வந்து பரலோகத்துல வந்து ஒரு வெற்றி பெற்ற படையினரா போய் அமரணுங்க, ஜெயம் கொண்ட படையினரா போய் அமையணுங்க இல்லீங்களா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு அமர்ந்தது போல ஜெயங்கோதன் எவனோ அவனுடைய சிங்காசில் என்னோட கூட அமரும்படி அருள் செய்வேன் அப்படி சொல்றாரு. அப்ப என்ன ஜெயம் பெறணுங்க, எதிரிகளே இல்லாத ஜெயமா? எதிரிகளே நமக்கு இல்லாத எந்த எதிரி யார்கிட்ட போய் சண்டை போட்டு ஜெயம் பெறதுங்க நம்ம இல்லீங்களா. அப்ப நம்ம ஜெயம் பெற வகுப்பரா இருக்கணும், எதுல நம்ம ஜெயம் பெறணும் சொல்லி பாடத்தில் நாம் பார்க்கலாம். அன்பாந்த சகோதர சொல்ல, இது போல நம்ம அநேக விஷயத்துல வந்து நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வருஷம் கூட வாசிக்கலாம், யோவான் 14:10 வாசி.
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வருகிறார்.
பாத்தீங்களா, அப்ப பாருங்க, இவர் சுயமா எதுவுமே செய்யலங்க, கர்த்தர் என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்ப இவர் செய்யற கிரியைகள் கூட பிதாவாகிய தேவனுடைய கிரியைகள் அப்படின்னு சொல்லப்படுது. என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரு இந்த கிரியைகளை செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நல்லா தெரியுது, கர்த்தருக்குன்னு சுயமான கிரியை இல்லை, நம்முடைய ஆண்டவருக்குன்னு சுயமான எண்ணங்கள் இல்லை, நம்முடைய ஆண்டவருக்குன்னு சுயமான நோக்கங்கள் இல்லை. என் சித்தம் அல்ல உம் சித்தம் செய்யவே வந்தேன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்றதை நான் பாக்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல, அப்ப இவருக்குன்னு சுயமா ஒரு எந்த ஒரு எண்ணம் இல்லைன்னா, அப்ப இந்த குணலட்சணம் யாருடைய குணலட்சணம், யாருடைய குணலட்சணத்தை நம்முடைய ஆண்டவர் பிரதிபலிக்கிறார், ஏன் இந்த குணலட்சணம் பெற்றுக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வெற்றியின் இலக்கு. அன்பாந்த சகோதர சோர்ல, இதுதான் நம்முடைய மெயின் வெற்றியின் இலக்கு, இதற்காக தான் நம்ம அனைத்துமே நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் போக வேண்டிய அந்த வெற்றியை பெறணும் இல்லீங்களா. ஓட்டப்பந்தயத்துல வந்து வேகமா நம்ம ஓடி போய் அந்த இலக்கை தொடர்றதுக்கு முன்னாடி நல்ல பாதுர ஓடிட்டு பாதில நின்றுட்டு போதும் எவ்வளவு தூரம் ஓடணும் அவ்வளவு தூரத்துக்கு பிரைஸ் கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருங்கன்னு கேட்ட தருவாங்களா? நான் ஓடாதே இருந்தேன், நியாயமா சொல்லுங்க, நானும் ஓடணும்ல கொஞ்சம், எனக்கு அது தகுந்த மாதிரி பிரைஸ் கொஞ்சம் கொடுங்க, அந்த இலக்கத்தோட அந்த பிரைஸ் எனக்கு வேண்டாம், பாதி தூரம் ஓடணும்ல அல்ல பாதி வர பிரைஸ்னாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? இது நியாயம் சொல்லி கேட்க முடியுமா சகோதர சொல்ல? அப்ப அந்த இலக்கை நம்ம தொடணும், அந்த இலக்கை தொட்டாதான் அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பாந்த சகோதர சொல்ல, அப்ப கிறிஸ்துவோட இலக்கு பிதாவுடைய குணலட்சணமா இருந்திருக்குது. அப்படின்றால் நாம் பிதாவின் குணலட்சணம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தகப்பன் அவருடைய குணலட்சணம் என்ன என்பதை நாம் முதலாவது கண்டுபிடிக்கணும் இல்லீங்களா. அவருடைய குணலட்சணத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கோ நாளைக்கோ சபையுடைய நிறைவு அடையும் சொல்லி கால்குலேஷன் போட்டு நாம நாம போவோமா, அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல, அதுல நாம இருப்போமா நம்முடைய இலக்கு, நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோமா, முன்னேறிட்டு இருக்கிறோமா, அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்பாத சகோதர சோழ, அப்படி இருக்கும்போது அப்படி பிதாவுடைய இலக்கு எது, அது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. வாசிக்கல, வெளிப்படுத்தல் 4:6-7 வசன வாசிங்க.
அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் எரிந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும்,
சிங்காசனம் சுற்றி 4 ஜீவன்கள் இருந்தன, அவைகளுக்கு முன்புறம் பின்புறம் கண்களால் நிறைந்திருந்தன.
முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும்,
முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும்,
இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும்,
இரண்டாவது ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும்,
மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும்,
மூன்றாவது ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும்,
நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன.
நான்காவது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருக்கவும் ஒப்பாகவும் இருக்க கண்டேன். சகோதர சொல்ல, இந்த 4 ஜீவன்கள் சொல்லப்பட்டிருக்கீங்களா, 4 attributes of God இல்லீங்களா, தேவனுடைய 4 குணங்கள். அனைத்து குணங்களுமே இந்த 4 குணங்களுக்குள் அடங்குங்க. நாம் என்னென்ன குணங்கள், பிரதான குணங்கள், என்னென்ன குணங்கள், முக்கிய குணங்கள் நாம் சொல்றோமோ, அந்த எல்லா குணங்களும் இந்த 4 பிரதான குணங்களுக்குள் அடங்கும். அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த 4 தேவனுடைய குணங்கள் அப்படி சொல்லி பார்க்கிறோம் இல்லீங்களா. அந்த 4 ஜீவன்கள் சிங்காசன சூழ்ந்து அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சொல்ல. அந்த 4 ஜீவன்கள், முதலாவது வாசிங்க திரும்ப.
முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும்,
முதலாவது ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும் அப்படின் போது, சிங்கம் எதை குறிக்குதுங்க, சிங்கம் வல்லமை இல்லீங்களா, தேவனுடைய வல்லமை, தகப்பனுடைய வல்லமை குறிக்குதுங்க சிங்கம்.
இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும்,
இரண்டாவது ஜீவன் காளை. காளை எதுக்கு அடையாளப்பட்டதுங்க, நீதி இல்லீங்களா, காளை நீதி, நீதி அடையாளப்பட்டது. நம்முடைய தேவனுடைய நீதி, நீதி நியாயம் அவருடைய சிங்காசன ஆதாரமா இருக்கிறது இல்லீங்களா, நீதி குறிக்கிறது.
மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும்,
மூன்றாவது ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் போல இருக்குது. மனுஷ முகம் இது எதை குறிக்குதுங்க, அன்பு இல்லீங்களா சகோதர சோழ. அப்ப அந்த அன்பு இருக்கணும், அன்பு குறித்து சொல்லி இருக்குது.
நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன.
நான்காவது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பா இருக்குது. பறக்கிற கழுகுக்கு ஒப்பா இருக்கு, அது என்னங்குது, ஞானம் இல்லீங்களா சகோதர சோழ. அன்பு நீதி ஞானம் வல்லமை இல்லீங்களா. இந்த 4 குணலட்சணங்கள் நம்முடைய தகப்பனுடைய பிரதான குணலட்சணங்களாக வெளிப்படுத்தப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த 4 குணலட்சணங்கள் வந்து அனைத்து குணலட்சணங்களும் இதில் அடங்கிருங்க. கிறிஸ்து வெளிப்படுத்தின வேதத்தில் சொல்லப்பட்ட என்னென்ன உயர்ந்த குணலட்சணங்கள் சொல்லப்பட்டதோ அனைத்து குணலட்சணமும், அனைத்து குணங்களும் இந்த 4க்குள்ள அடங்கினால இது 4 பிரதான குணங்களாக சொல்லப்படுது. அன்பாந்த சகோதர சொல்ல, இது 4 பிரதான குணங்களா இருக்குது. அப்படி இருக்கும்போது இது பார்க்கும்போது சகோதர சொல்ல, அது உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அன்பாந்த சகோதர சொல்ல, அது உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருந்தது அப்படின் போது நமக்கு ஏற்கனவே தெரியும், தேவனுக்கு தெரியாத விஷயம், மறைவான விஷயம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே தேவனுக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்குது அப்படி சொல்லி பார்க்கிறோம். அன்பாந்த சகோதர சொல்ல, இதுதான் பார்க்கும்போது இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, ஆசாரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டியில கூட இதை பத்தி சொல்லப்பட்டிருக்குது இல்லீங்களா. 2 கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்குது. 2 கேருபீன்கள் வந்து, ஒன்னு வந்து அன்பு, இன்னொன்னு வல்லமை குறிக்குது சகோதர சொல்ல. அது நடுவில் ரத்தம் தெளிக்கிற இடம் வந்து, ரத்தம் தெளிப்பது எதுக்கு அடையலன்னா நீதியை குறிக்குது இல்லீங்களா. அந்த 2 கேருபீன்கள் மத்தியில் வெளிப்புற அந்த ஷெக்கினா ஒலி, இது எதை குறிக்குது, ஞானத்தை குறிக்குது. அன்பாந்த சகோதர சொல்ல, இதே குணலட்சணம் தான் பிதா வாசம் செய்யற இடத்துல இருக்கும், இதுதான் அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது நாம் பார்க்கிறோம். அன்பாந்த சகோதர சொல்ல, இதை குறித்து ரீப்ரின்ஸ் 5210 ஃபோர்த் பேரால சொல்லப்பட்டிருக்குது அன்பாந்த சகோதர சொல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த குணலட்சணம் பிதாவுடைய பிரதான குணலட்சணமா இருக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். இதை குறிச்சு ஆண்டன் ஃப்ரை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய காமெண்ட்ரியில் எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த குணலட்சணம் வந்து தேவன் வந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து வைத்திருக்கான்னு சொல்ல, சக்கரத்துக்குள் சக்கரமா செயல்படுது. ஒரு குணலட்சணம் வெளிப்பட்டு அது தொடர்ந்து இன்னொரு குணலட்சணம் வெளிப்படுங்க. உதாரணம் சொல்ல போனா தேவன் வந்து இந்த நான்கு குணலட்சணமும் எதை முதன்மைப்படுத்தி செயல்படுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதி. தேவனுடைய நீதிக்கு ஒப்பா வச்சுதான், நீதியை மையப்படுத்தி தான் தேவன் இந்த நான்கு குணலட்சணங்களை வெளிப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். உதாரணம் சொல்ல போனா ஆதாம் தவறு செய்தார், ஆதாம் மீறுதல் செய்தார், அவரை ஏதேனும் விட்டு முதலாவது அனுப்பிவிட்டார். நீதி ஃபர்ஸ்ட், நீதி வெளிப்படுத்தப்பட்டது. பிறகு அவருக்கு தோளுடை தேய்த்து போடப்பட்டது, அன்பு தொடர்ந்து வருது இல்லீங்களா சகோதர சோர்ல. இது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அது மட்டுமல்ல அன்பாத சகோதர சோர்ல, மனிதனை வந்து ஏதேனும் விட்டு துரத்தப்பட்டும் போது தேவன் மனிதனை வந்து தண்டித்து விட்டார் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அன்பாந்த சகோதர சோல, அப்பொழுது அந்த உலகத்துல வந்து சுறுசுறுப்புன்றது பிறந்துச்சுங்களாம். ஆண்டன் ஃப்ரே சொல்றாருங்க, அப்புறம் அந்த உலகத்துல சுறுசுறுப்புன்றதே பிறந்துதான். மனுஷன் வந்து உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் சோம்பேறிகளா இருந்துக்கா சொல்லி அது அப்படியே விட்டுட்டுமா, அது வரலன்னா சோம்பேறிகளா இருந்துருவாங்க அப்படியே சகோதர சோல. அப்ப அந்த சுறுசுறுப்பு கூட அதுலதான் வந்துச்சு அப்படி சொல்லி பாக்குறோம். கிரேக்கர் கூட பாத்தீங்கன்னா, அவர்கள் பயன்படுத்திய நிலம் பாத்தீங்கன்னா சவர சொல்ல, ஒரு வளர்ச்சியற்ற ஒரு நிலம் தான் அவங்களுக்கு கிடைத்ததுங்க. அதுல வந்து அவர் சுறுசுறுப்பாக வேலை செய்து அதை செல்வ பூமியா மாத்தினார் சொல்லப்படுது, அவர் சொல்றாருங்க. அது போல ரோமர்கள் பாத்தீங்கன்னா, ரோமர்களுடைய உலகம் அவருடைய வாழ்க்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தின் அனைத்து செல்வங்களும் ரோமுடைய காலடியில் கிடைச்சு, ஆனா அவருடைய சோம்பேறித்தனத்தினால எல்லாத்தையும் அழிச்சு போட்டாங்க. இந்த மாதிரிதான் அன்பாந்த சவர சொல்ல, சுறுசுறுப்பு வந்து அப்பதான் இந்த உலகத்துல வந்து பிறந்தது அப்படி சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த நான்கு குணலட்சணங்கள் நான்கு மிருகம் மூலமாக இந்த தேவன் வந்து வெளிப்படுத்தத நாம் பாக்குறோம். அன்பாந்த சவர சொல்ல, ஒரு வசன வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 4:6.
அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பழங்கி கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன.
பாருங்க, நான்கு ஜீவன்கள் இருந்தன சொல்லும் போது சில மொழிபெயர்ப்பாளர்கள் எப்படி எழுதுறாங்கன்னா, அந்த நான்கு ஜீவன்களை குறிச்சு இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு மிருகம் போலவே எழுதுறாங்க. இந்த நான்கு மொழிபெயர்ப்பாளர் உயிருள்ள ஒரு மிருகம் போல நினைச்சு எழுதுறாங்க. ஆனா சவுர சொல்ல தவறு, இது உயிருள்ள ஒரு மிருகம் அல்ல, நான்கு மிருகம் போல இருந்துச்சு. நான்கு மிருகம் போலதான் சொல்லப்படுது. அது முதலாவது எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, முதலாவது மிருகம் சிங்கமா சிங்கம் இருந்துச்சுன்னு சொல்லலைங்க, சிங்கத்தை போல இருந்தது. முதலாவது மிருகம் வந்து சிங்கத்தை போல இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது அன்பாந்த சவுர சொல்ல. அப்படி ஒவ்வொரு மிருகமும் பாத்தீங்கன்னா இது போல இருந்தது, மனித முகம் போல இருந்தது, கழுகை போல இருந்தது அப்படிதான் சொல்லப்படுது. இந்த நான்கு மிருகங்களும் நேரடி அர்த்தத்தில் சொல்லப்படல, தேவனுடைய குணலட்சணத்தை அடையாள பாணியில் சொல்லப்பட்டது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணலட்சணத்தை வெளிப்படுத்ததா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். காளையை போல இருக்குது அப்படி சொல்லி பார்க்கிறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்ப சிங்கம், சிங்கம் சொல்லும் போது சகோதர சொல்ல, நாம் கேட்கிற சப்ஜெக்ட்ல வந்து இதுல வந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம், இதுல நம்முடைய குணலட்சணம் எப்படி நாம் வளர்த்துக் கொள்ள போறோம், நம்முடைய இலக்கை எப்படி அடைய போறோம், இதுதான் இல்லீங்களா. இப்ப சிங்கம், சிங்கம் அப்படின்னு எடுத்துட்டா அதுல என்ன நம்ம விசேஷத்தை நான் பார்க்க போறோம் சிங்கத்திட்ட சொல்ல முடியுங்களா? விசேஷம் என்னங்க சிங்கத்திட்ட இருக்குதுங்க? ஆளுகை. சகோதர சார், என்சைக்ளோபீடியால போய் பாத்தீங்கன்னா சிங்கத்தை குறிச்சு சொன்னா எல்லாருடைய பவரை பத்தி தான் சொல்லுதுங்க, அதிகமா புல் பவர் இல்லைங்களா. அது பவர், சிங்கனாவே அதோட வல்லமை குறிக்குதுங்க, பவரை குறிக்குது. சகோதரர்ல, தேவனுடைய வல்லமை பார்த்தீங்கன்னா முடிவில்லாத ஒரு வல்லமை, அளவிலும் அளவிட முடியாத ஒரு வல்லமை தேவன்கிட்ட இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அன்பாந்த சகோதரர்ல, தேவன் மனிதனை தன்னுடைய சாலாய் உண்டாக்கப்பட்ட போது இந்த தன்னுடைய சாயலில் மனிதனை உண்டாக்கினார்னாவே, ஃபர்ஸ்ட் மனிதன் உண்டாக்கும் போது தேவனுடைய 4 பிரதான குணங்கள் அவனுக்குள் வைக்கப்பட்டது இல்லைங்களா. இந்த சிங்கம் அந்த வல்லமை மனிதனுக்குள்ள வைக்கப்பட்டது அன்பாந்த சகோதர சோல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது காலை, காலைன்னு சொல்லும் போது நமக்கு எதை அடையாளப்படுத்துது என்றால், ஒரு வசனம் வாசிக்கலாம், லேவியராகம் 16:14 வசன வாசி. லேவியராகம் 16:14.
பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தன் விரலினால் தெளிக்க கடவன்.
இந்த பாவ நிவாரணபலியே செலுத்தப்பட்ட காளையை மென்ஷன் பண்ணது சகோதர சொல்ல. பாவ நிவாரணபலி மனிதனுக்கு ஒரு பாவத்தில் நிவர்த்தி செய்யக்கூட ஒரு பலியா காளை செலுத்தப்பட்டது. தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்படுது. அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த காளை வந்து நீதியை குறிக்குது அப்படி சொல்லி பாக்கிறோம். இந்த பரிபூர்ணம் சகோதர சொல்ல, அவன் மனுஷனுக்கு வந்து சரீரத்தில் இருந்துச்சு, சிந்தனையிலும் அவருக்கு பரிபூர்ணம் இருந்துச்சு, ஆவியின் பிறகு பரிபூர்ண நிலை அவனுக்கு இருந்துச்சு. அன்பாந்த சகோதர சொல்ல, அப்படி இருக்கும் போது மனிதன் தவறு செய்தவுடன் அவனுக்கு நீதி சரி கட்டுவதற்காக, அவன் பாவ நிவர்த்திக்காக இந்த காலை பலி செலுத்தப்பட்டது. அது தேவனுடைய நீதியை குறிக்கிறது அப்படி சொல்லி பாக்கிறோம். அன்பாந்த சகோதர சொல்ல, அதுக்கு ஒரு மனித முகம். மனித முகம் அப்படின்னு சொல்லும் போது மனித முகம் எப்படி அடையாளப்படுத்துதுன்னா, இந்த நீதியை செலுத்தப்பட்டும் கூட, அந்த காலை பலி செலுத்தப்பட்டும் கூட மனிதனுக்கு அது நிரந்தரமான விடுதலை இல்லைங்க இல்லைங்களா. நிரந்தரமா அது பாவ மன்னிப்பை கொடுக்க முடியல, நிரந்தரமான விடுதலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நிரந்தரமான விடுதலை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆண்டவருடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நிஜமான பலி வந்து செலுத்தப்பட வேண்டும் அப்படி சொல்லி பாக்குறோம். எபிரேயர் 10:1 வாசி.
இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது.
பாத்தீங்களா, எந்த ஒரு பலினாலும் ஒரு சகோதரனுடைய பாவ நிவர்த்தி பண்ணி அவனை பூர்ணப்படுத்த முடியாது அப்படி சொல்லி பாக்கிறோம். அப்ப தேவனுடைய தெய்வீக திட்ட பிரகாரம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் இல்லைங்களா, ஜீவனுக்கு ஜீவன் இல்லைங்களா. அவருடைய தெய்வீக திட்ட பிரகாரம் சகோதர சொல்ல, அந்த நீதி வந்து சரி கட்டப்பட்டது அப்படி சொல்லி பாக்கிறோம். அப்ப அதுதான் நீதி, சரியான நீதி அப்படி சொல்லி பாக்கிறோம். அடுத்து பார்க்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல, மனித முகம், மனித முகம் பார்த்துட்டோம். அடுத்தது கழுகு. காலை பார்த்தாச்சு, மனித முகம் பார்த்தாச்சு, அடுத்து கழுகு. கழுகு சொல்லும் போது அன்பாந்த சகோதர சொல்ல, கழுகுன்னு சொல்லும் போது அது எப்படி சொல்றன்னா, பறக்கும் கழுகு அப்படின்னு சொல்லப்படுது. நான் பார்த்த 4 உருவம் பறக்கும் கழுகை போல இருந்தது அப்படி சொல்லப்படுது. கழுகுனாவே நடக்கிற கழுகு, ஓடுற கழுகு, படக்கிற கழுகுன்னு இருக்குதா, அதுனா பறக்கும் கழுகை போல இருக்குது சகோதர சொல்ல. அதே நேரத்தில் பறக்கும் கழுகை போல இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பறக்கிற கழுகு, அந்த பறக்கிற கழுகு உயர பறந்து கொண்டு தன் இறையை நோக்குது. அப்ப இந்த இறையுடைய தன்மை, அந்த பூமியில அது எங்க, அந்த இறை எந்த இடத்துல இருக்குது, என்ன எந்த அந்த இறை வந்து என்னன்ற வாட்ச் பண்ணது சகோதர சொல்ல. இந்த கூர்மையான ஞானம், கழுகு பக்கத்து உக்காந்து பார்க்கலீங்க, உக்காந்துருக்க கழுகு சொல்லல இல்லைங்களா, எந்த கழுகு சொல்லுதுங்க, பறக்கும் கழுகை கண்டேன் அப்படின் போது அந்த கழுகு உயர பறந்துகிட்டு அந்த ஞானம், கூர்மையான ஞானத்தினால அது கீழே அந்த இறை வந்து அது எந்த இடத்துல இருக்குது, அந்த இறை என்ன என்பதையும் கூட தெளிவா தெரிஞ்சிருக்குதுங்க. இந்த போல தேவனுக்கு அவருடைய ஞானம் சகோதர சொல்ல, அளவிட முடியாத ஞானம். அவருடைய ஞானத்தை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்லலாம்னா, அது எல்லையே இல்லைங்க, அந்த ஞானத்துக்கு எல்லையை கடந்து ஒரு ஞானம் இருந்தா அது பிதாவுக்கு தேவனுடைய ஞானம் தாங்க. எல்லையை கடந்த ஒரு ஞானமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டன் ஃப்ரே சொல்றாரு அன்பாந்த சகோதர சொல்ல. அது போல அந்த ஞானம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பாக்கிறோம். இந்த 4 குணலட்சணங்கள், அன்பு, நீதி, ஞானம், வல்லமை இல்லைங்களா, இந்த 4 குணலட்சணங்கள் தான் தேவன் என்ன பண்ணார்னா மனிதனுக்குள்ள வச்சாரு, ஆதாம்குள்ள வச்சாரு, தன்னுடைய சாயலாக மனிதனை உண்டாக்குவோம் இல்லைங்களா, தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோம் அப்படின் போது தன்னுடைய சாயல்னா தன்னுடைய குணலட்சணத்தை மனிதனுக்குள்ள வைத்தார், தன்னுடைய ரூபம் அப்படின்னும் போது தன்னுடைய ஆளுகை. பிதாவாகிய தேவன் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்ல சர்வத்தை ஆண்டு கொண்டிருப்பது போல மனிதனுக்கும் சர்வத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு ராஜாவாக படைத்தார். இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்களை ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக மனிதனை தேவன் உண்டாக்கினார். அன்பாந்த சகோதர சொல்ல இது போலதான் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோம் சொன்னாரு. சகோதர சொல்ல இவ்வாறாக படைக்கப்பட்ட மனிதன் மீறுதல் நிமித்தம் என்னாச்சுன்னா இந்த பாவத்தில் எழுந்த உடனே பரிபூர்ணத்தை இழந்தாருங்க. சாகவே சாவாய் அப்படின் போது நம்முடைய முன் நம்முடைய ஆதி தகப்பன் பூமிக்குரிய ஆதி தகப்பன் கதை தாங்க பேசிட்டுக்கிறோம் இல்லைங்களா. சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லும் போது அந்த பரிபூர்ண நிலையம் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சு இன்னைக்கு குறைஞ்சிட்டே வந்துச்சு. சௌர சொல்ல தேவன் தன்னுடைய பரிபூர்ண அந்த குணலட்சணத்தை வச்சார் மனுஷனுக்குள்ள, தன்னுடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தினப்படி மனிதனை உண்டாக்கினார். ஆனால் அந்த பரிபூர்ண குணலட்சணம் மனிதனுடைய மீறுதல்னால நாளுக்கு நாள் சாகு தேய்ந்து கொண்டே குறைய ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற அந்த அன்பு ஞானம் நீதியில இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் இருக்கிறது. எல்லா மனுஷனும் இருக்குது, நம்மள எல்லாத்தையும் இருக்குது. அன்பு இருக்கா இல்லைங்களா? இருக்கு. நீதி இருக்கா இல்லைங்களா? மனுஷத்துல நீதி இருக்கு. அதனால நீதிமன்றம் வச்சிருக்கிறோம் நம்ம இல்லைங்களா. நீதிமன்றம் வச்சு நீதியா ஒருத்தர் தண்டனை கொடுக்க நினைக்கிறோம் இல்லைங்களா. அது போல ஞானம் இருக்கா இல்லைங்களா? நமக்கு இருக்கு ஞானம். அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க மனுஷங்க இன்னைக்கு இல்லைங்களா. மனுஷங்க வானத்துல பறந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன செல்போன்ல பேசினா இங்க வந்து ஒருத்தர் பதில் கொடுக்கிறார். ஒரு டப்பா மாதிரி கால் வச்சு பேசினா அங்க இங்க வந்து ஒருத்தர் பதில் கொடுக்கிறார் இல்லைங்களா. டிவி இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஞானம் அநேக கண்டுபிடிக்கிற மனுஷன் கண்டுபிடிக்கிறோம். அறிவு பெருத்து போயிட்டு இருக்குது. ஞானம் இருக்குது. வல்லமை மனுஷன் இருக்கான்னு கேட்டா இருக்கு. வல்லமை மனுஷனுக்கு இருக்குது. சகோதர சொல்ல இந்த உலகத்தை ஆட்சி செய்யற மனுஷன் இல்லைங்களா. மனுஷனுக்கு எல்லா அந்த தேசத்துல எல்லாத்துக்கும் எல்லா கிடைக்கிற முயற்சி எடுத்து ஆளுகை செய்யறாங்க மனுஷர்கள். அப்ப வல்லமை கூட மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் அன்பாந்த சகோதர சொல்ல அது 100% இல்லைங்க, 100% இல்லைங்க. அது என்னாச்சுன்னா இன்னைக்கு அது நாளுக்கு நாள் தேய்ந்து 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 இன்னைக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்குதுங்க. நமக்கு அன்பு முழுமையான அன்பு நம்மகிட்ட இல்லைங்க. இன்னைக்கு அன்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேண்டப்பட்ட ஒரு அன்பும் வேண்டப்படாத ஒரு மாதிரி அன்பும் நம்ம வெளிப்படுத்தப்பட்டுருக்கோம் இல்லைங்களா. அன்பு நம்மிடத்துல வெளிப்படக்கூடிய அன்பு அநேக ஜனங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும். புது சிருஷ்டியெல்லாம் இருந்தாலும் இல்லைங்களா. சௌர சொல்ல மனிதனிடத்துல எதிர்பார்க்கறது அன்பு, மனித முகம் போன்ற இருந்தது அன்பு இல்லைங்களா. அந்த அன்பு எதிர்பார்த்தார் தேவன் மனிதன்ட்ட. மனிதன் தான் அன்பு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தார். ஆனா சௌர சொல்ல இன்னைக்கு மனிதனுடைய மத்தியில பார்க்கும் போது அன்பு வெளிப்படவில்லை, அம்பு வெளிப்படுகிறது இல்லைங்களா. வில்லிலிருந்து பறக்கிற அம்புகள் இல்லைங்களா. இன்னைக்கு அன்பு தான் மனிதன் மேல மனிதன் வெளிப்படுறத நாம் பார்க்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும். இங்க எப்படி நடக்குதுன்னா அம்பு சகலத்தையும் தாக்கும். மாறி வந்துட்டு இருக்குதுங்க இல்லைங்களா. சகோதர சொல்ல இது போலதான் இன்னைக்கு அன்பை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா அன்பா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அன்பா இருக்க முடியல நம்மளால. படிக்கிறோம், பேசுறோம், நினைக்கிறோம், செயல்படுத்த முடியல இல்லைங்களா. இதுக்கு அந்த மாதிரி ஒரு காலத்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்ப அன்பு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு வந்து பேரளவுல இருக்குதுங்க. என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை, என் கணவர், என்ன என்னது என்ன, அது மட்டும் அன்பு ரவுண்டா இருக்குதுங்க. ஆனா பரந்தளவு அன்பு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இல்ல அன்பாந்த சகோதர போயிடுச்சு. இதுல அகாப்பேன்றது எங்க போய் நம்ம தேர்தங்க. இந்த அகாப்பே என்ற அன்பு கூட நம்ம மத்தியில இல்லாதிருக்கு நம்ம பாக்குறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. ஆனா நம்ம படிக்கிறோம், பேசுறோம் அந்த அன்பை குறிச்சு. நீதி, நீதி குறிச்சு சொல்லும் போது அன்பாந்த சகோதர சொல்ல தேவன் புதிய வானம் புதிய பூமி, நீதி வாசமா இருக்கும் புதிய வானம் புதிய பூமி தேவன் கொண்டு வரார்னா ஆயோட அரசாட்சியில இனி வரும் உலகத்துல அப்படின்னு சொல்லும் போது நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு சொன்னா இப்ப நீதி வாசமா இல்லைன்னு அர்த்தங்க இல்லைங்களா. இப்ப நீதி இல்ல, தேசத்துல நீதி இல்லை. நீதி இல்ல அன்பான சகோதரர்ல, நம்ம நீதிக்கு இன்சில் போட்டு ஆ நீதினு மாத்திட்டோம் இல்லைங்களா. இதுதான் நீதி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சகோதர சொல்ல. இன்னைக்கு நமக்கு நீதி நமக்கு எதுனே தெரியல இல்லைங்களா. நம்முடைய நீதி எல்லாம் வந்து சுயநலமாக மாறிவிட்டது அன்பான சகோதர சொல்ல. நீதி கூட நம்ம மத்தியில எதிர்பார்க்க முடியாது அப்படி சொல்லி பாக்குறோம். அடுத்து பார்க்கும்போது ஞானம், ஞானம் சொல்லும்போது அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த ஞானம் இன்னைக்கு மனிதன் மத்தியில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஞானம் கூட இல்லை. ஆதாமுடைய சந்ததி இல்லை, ஞானம்ன்றதெல்லாம் குறைஞ்சிச்சுங்க. ஏதோ குறிப்பிட்ட ஜனங்கள் கூட ஞானம் அது ஓரளவுக்கு ஒரு 2% செயல்படுதுன்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இல்லைங்களா. அப்ப ஞானம் கூட இல்லைங்க உலகத்திலேயே. அறிவில்லாதவங்களை பார்த்து என்ன நம்ம சொல்றேங்க, மூளை வளர்ச்சியில பார்த்து என்ன சொல்றேங்க, அறிவே இல்லாதவங்களை தப்பு தப்பா செயல் பார்த்து என்ன சொல்றேங்க, நம்ம கொச்சை தமிழ் கேனம் சொல்றோம் இல்லைங்களா சகோதர சொல்ல. இன்னைக்கு ஞானம் கேனம் அப்படி ஆயிட்டு இருக்குதுங்க, பைத்தியகார்த்தமா உலகமே பைத்தியகார்த்தத்துல போயிட்டு இருக்குதுங்க. ஞானம் எது ஞானங்க, கர்த்தர் அறிகிற அறிவு இல்லைங்களா, தேவன் அறிகிற அறிவு உலகத்திலே இல்லாத போயிடுச்சுங்க. அந்த ஞானம் இன்னைக்கு உலகத்துல எப்படி அது இல்லாத போச்சு இந்த உலகத்துல, அதை குறிச்சு கூட நாம் கண்டுபிடிக்கணும் அன்பாந்த சகோதர சொல்ல. வல்லமை, வல்லமை அது இல்லாமே ஆயிடுச்சு இல்லைங்களா. வல்லமைன்னு சொல்லும் போது இன்னைக்கு உலகத்துல வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கற மாதிரி ஆட்சி செய்யக்கூடிய இன்னைக்கு அரசாங்கம் இல்லைங்க. இன்னைக்கு நாங்க இது செய்யும் அது செய்யும் மனுஷங்களும் ஆசைப்பட்டு ஆட்சி பொறுப்பு எடுக்கிறாங்க, ஆனா அவங்களால வந்து வல்லமையை செயல்படுத்த முடியலைங்க, அந்த வல்லமை வெளிப்படுத்த முடியல அப்படி சொல்லி பாக்குறோம். இந்த 4 குணங்களும் கூட அன்பாந்த சகோதர சோல்ல முற்றிலும் தேய்ந்து போயிடுச்சு. இது உலகத்தினுடைய நிலை, நமக்கு இது வேண்டாங்க. நமக்கு இந்த 4 குணலட்சணங்கள் கண்டிப்பா வளர்ந்தே ஆகணுங்க. ஏன் 4 குணலட்சணம் நமக்குள்ள வளர்ந்தே ஆக வேண்டும் என்று பார்த்தா, நம்ம பழைய மனுஷன் ஆதாமுடைய சந்ததி இப்ப இல்லைங்க. நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்றாவே முன்னாடி நம்ம மறிச்சிருக்கிறோம், எதுக்கும் பழைய ஆதாமுடைய சந்ததியிலிருந்து மறிச்சிட்டோம். நாம இப்ப மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்ப வந்து நாம் ஆதாமின் சந்ததி இல்லை அன்பாந்த சகோதர சொல்ல. அப்ப மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட நாம் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்றால், சத்திய வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நாம் கருத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள பரிபூர்ண சிந்தை புது சிருஷ்டி நமக்குள்ள கருத்தரிச்சிருக்குதுங்க அன்பாந்த சகோதர சொல்ல. அந்த பரிபூர்ண சிருஷ்டி புது சிருஷ்டி நமக்குள்ள கருத்தரிக்கப்பட்ட புது சிருஷ்டி எப்படி எதிர்பார்க்குதுன்னா, தேவனுடைய இந்த பிரதான குணங்கள் 4 எதிர்பார்க்குதுங்க. அன்பு, நீதி, ஞானம், வல்லமை, இதுல மனுஷன் நம்ம எதிர்பார்க்கும் அன்பாந்த சகோதர சொல்ல. இந்த பரிபூர்ணத்தை தான் அந்த புது சிருஷ்டி வந்து அந்த எண்ணங்கள் வந்து நமக்குள்ள செயல்படும். அதை நம்ம நினைப்போம், ஆனா நம்மளால செய்ய முடியாத மாதிரி இருக்குது அன்பாந்த சகோதர சொல்ல. நான் விரும்பாததை செய்கிறேன் சொல்லி அப்போ பவுல் சொல்றது கூட பாக்குறோம். அப்படி இருக்கும்போது பரிபூர்ண மனிதன் அந்த 4 குணலட்சணம் தேவன் மனிதனுக்குள்ள வச்சிருக்காருன்னா, அந்த பரிபூர்ண மனிதனுக்குள்ள 4 குணலட்சணம் இருந்துச்சுன்னா, அப்ப தேவனுடைய குணலட்சணம் மனுஷனுக்குள்ள இருந்தனால தேவனும் மனுஷனும் சமந்தானா, ரெண்டு பேரும் ஈக்குவல் குணலட்சத்தில் இருக்கிறாங்களா அப்ப அப்படின்னு சொல்லி நமக்கு அடுத்த கேள்வி கூட வருதுங்க சகோதர சோர்ல. அப்ப பரிபூர்ண குணலட்சணம் அப்படின்றது கூட நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். பரிபூர்ண குணலட்சணம் ஒரு மனுஷனுக்கு பரிபூர்ணமா, பரிபூர்ண மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். உதாரணம் சொல்ல போனா பரிபூர்ணத்தை குறிச்சு நம்ம முதல் வால்யூம் நம்முடைய 7 தூதர் எழுத அவர் எழுதின முதலா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பாத்தீங்கன்னா சிருஷ்டிப்புன்ற சாப்டர்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, பரிபூர்ணத்தை பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறார். அந்த பரிபூர்ணத்துல சொல்லும் போது இப்ப பரிபூர்ணத்துல மனுஷனுக்கும் விலங்கினத்திற்கும் மிருகத்திற்கும் வச்சு பார்க்கும்போது மனுஷனுடைய பரிபூர்ணம் அதிகமாகவும் விலங்குடைய பரிபூர்ணம் கம்மியாக இருக்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாமா? விலங்குக்கும் பறவைகளுக்கும் பரிபூர்ணத்தை வச்சு பார்க்கும்போது பறவைகளை காட்டில் விலங்குடைய பரிபூர்ணம் அதிகம், பறவைகளுடைய பரிபூர்ணம் ஊர்வனவுடைய பரிபூர்ணம் எல்லாம் கம்மின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல ஊர்வன பரப்பினதுக்கும் மரங்களுக்கு வச்சு பார்க்கும்போது இது இடம் ஊட்டி நகர இது இதை விட மரங்களுக்கு பரிபூர்ணம் கம்மி, இதை விட பரிபூர்ணம் அதிகத்தில் அது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல மர வகைகளை பார்க்கும்போது செடிகள் புல்லு பூண்டெல்லாம் அதை விட பரிபூர்ணத்தில் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? அப்போ தேவனுடைய படைப்புல பரிபூர்ணம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு 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 மனுஷனா வந்து அதுக்கு மேல பரிபூர்ணம் தேவதூதர்கள் அதுக்கு மேல பரிபூர்ணம் கொண்டு போய் தேவனு கொண்டு போலாமா? அப்ப தேவன் வந்து பரிபூர்ணத்தை வந்து ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிருக்கிறாரா? அப்படி எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்பாந்த சகோதர சொல்ல, அப்படி தேவன் படைக்கலீங்க. தேவனுடைய படைப்புல பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை பரிபூர்ணமாய் உண்டாக்குனார். அவனுக்கு தேவையானதுல முழுமையா கொடுத்தாரு பரிபூர்ணம். ஒரு விலங்கு என்ன தேவையோ அதை அதுக்கு தேவையான விதத்துல அதுக்கு என்ன தேவையோ அது பரிபூர்ணமாய் படைத்தார் விலங்கை. ஒரு செடி அதுக்கு என்ன தேவையோ அதை பரிபூர்ணமாய் உண்டாக்குனார். ஒரு பறவை அதுக்கு என்ன தேவையோ அது பரிபூர்ணமா உண்டாக்கினார். இந்த பரிபூர்ணத்துக்கு இன்னொரு பரிபூர்ணம் இணை வச்சு நம்ம பார்க்க கூடாதுங்க. ஒவ்வொரு பரிபூர்ணமும் அது தேவன் தனித்தனியா அதுக்கு அதை பூர்ணமாய் உண்டாக்கினான்னு சொல்லி பாக்குறோம் அன்பந்த சகோதர சொல்ல. அப்ப தேவனுடைய பரிபூர்ணம் மனிதனுடைய பரிபூர்ணம் இல்லைங்களா? மனிதனுக்கு என்ன தேவையோ என்ன அறிவு இருக்கணுமோ எவ்வளவு இருக்கணுமோ அதுல அவனுக்கு பரிபூர்ணமாய் மனிதனை தேவன் உண்டாக்கினார். தன்னுடைய சாயலின் போது தன்னுடைய தன்னெடுக்கிற குணலட்சணத்தை வச்சார் மனுஷனுக்குள்ளார. தன்னுடைய ரூபத்தை ஆளுகையை மனுஷனுக்குள்ள கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது போலதான் சகோதர சோல மனிதனுக்கு வந்து அந்த பரிபூர்ண நிலைய கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இந்த ஆளுகையில வந்து பார்க்கும்போது எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை ஆளுகை செய்ய சொல்லி தேவன் உண்டாக்கலைங்க. எனக்கு ஆளுகை தேவன் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நாம இன்னொரு மனிதனை ஆளுகை செய்யலாமா? செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கா நமக்கு? ரைட்ஸ் இல்லைங்க. தேவன் அப்படி கொடுக்கவே இல்லைங்க அன்பாந்த சகோதர சோல. அப்ப யாரு யார் எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஆளுகை செய்ய முடியாது. அப்ப என்ன ஒரு ஆளுகையை தேவன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசன வாசிக்கலாம். ஆதியம் 1:26.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும்.
அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் தம்முடைய சாயலா தன் ரூபத்தின் படி படைக்கப்பட்ட மனுஷங்களை வந்து எப்படி சொல்றாருன்னா அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும்
பூமி
அனைத்தையும்
பூமியின்
மேல் ஊறும் சகல பிராணிகளையும்
பூமியில ஊறுற சகல பிராணிகளும் ஆளக்கடவர்கள் இல்லீங்களா? மனுஷனும் ஆள சொல்லி சொல்லலைங்க. பூமியில இருக்கிற சகல பிராணிகளும் ஆளக்கடவீர்கள். இப்படிதான் சகோதர சொல்ல தேவன் வந்து ஒரு ஆளுகை தன்னுடைய ரூபத்தை கூட மனுஷனுக்குள்ள வச்சார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மனுஷனுக்கு வந்து அந்த முழு பரிபூர்ணத்தை தேவன் அவருக்குள்ள வைத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப மனிதன் அந்த பரிபூர்ண நிலையை இழந்துட்டார். இழந்து நாளுக்கு நாள் அவருடைய பரிபூர்ணம் அப்படியே குறைஞ்சு தேஞ்சிட்டே வந்துச்சு குறைஞ்சிச்சு. இப்பொழுது மீண்டும் தேவன் இந்த மனுஷனை முந்தின சீருக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் எப்படி கொண்டு வரதுங்க இல்லீங்களா? அப்ப இன்னொரு பழைய மாதிரி மனிதனை பழைய மாதிரி புதுப்பிக்க வேண்டும் என்றால் எப்படி கொண்டு வர வேண்டும் அப்படி சொல்லி பார்க்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 3:16 வாசி. யோவான் 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
அவருடைய ஈடுபலி மூலமாக அவன் கெட்டு போகாமல் மீண்டும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படி சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும் போது ஆதாமுக்கு தேவன் சரிநிகர் சமானமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து பலி செலுத்தினார். அப்படி நம்முடைய ஆண்டவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு சரிநிகர் சமான விலையா வந்திருக்காருனாவே இயேசு ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு இன்னொரு பரிபூர்ண மனிதனாய் வந்தார்னு சொல்லி நமக்கு நன்றா தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு என்னென்ன வல்லம் இருந்திருக்கும், அவர் எப்படி செயல்பட்டு இருப்பாரு, என்னென்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா நம்முடைய ஆண்டவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து பார்க்கலாங்க இல்லீங்களா? இந்த உலகத்துல அதிக வருஷம் உயிரோட வாழ்ந்த ஒரு பரிபூர்ண மனுஷர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க. அவர் 33 வருஷம் இல்லீங்களா இந்த உலகத்துல வந்து அந்த பரிபூர்ண மனுஷர் வாழ்ந்திருக்காரு. சகோதர சொல்ல ஆதாமுக்கு வந்து அவருடைய சூழ்நிலை வந்து அந்த பரிபூர்ணத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை கூட இல்லைங்க. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அங்கே இருந்துச்சு ஆதாமுக்கு. அதனால அந்த பூர்ணம் அந்த பரிபூர்ணம் 100% அவரால் பயன்படுத்த வாய்ப்பு இல்லைங்க. ஒருவேளை ஆதாம் இதுவரைக்கும் இருந்திருந்தா பயன்படுத்திருக்கலாம். இன்னைக்கு ஏற்ற கர்த்தர் வரும்போதெல்லாம் அது பயன்படுத்த வேண்டிய சூழலில் இருந்தார், அதனால கர்த்தர் பயன்படுத்தினார் சௌரசோல. அப்படி இருக்கும்போது ஆதாமுடைய பரிபூர்ண மனுஷனுக்கு ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்க இன்னொரு பரிபூர்ண மனுஷன் சரிநிகர் சமான விலையாக அதே ஈக்குவலா நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து இன்னொரு பரிபூர்ண மனுஷனாக வந்து பலியானாரு அப்படி சொல்லி பாக்குறோம் அன்பாந்த சௌரசோல. அப்படி அத பரிபூர்ண மனுஷனுடைய அந்த வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய நியாயம், ஞானம், இது எல்லாமே பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர்கிட்ட வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. கர்த்தத்தில் நீதி வெளிப்பட்டது. நீதி இல்லாத சொல்ல முடியும் கர்த்தர்கிட்ட இல்லைங்களா? கர்த்தர் சாதாரண உலக விஷயத்தில் எப்படி சொல்றாங்க, ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் இல்லைங்களா? உலக பிரகாரமா கூட சொல்றாருங்க சகோதர சொல்ல. பிதாவின் சித்தம் சேர்ந்தே அவருக்கு நீதிங்க, அதை செஞ்சு முடிச்சாருங்க சகோதர சொல்ல. அவர்கிட்ட நீதி வெளிப்பட்டது. அன்பு, நம்முடைய ஆண்டவர் தன்னையே பலி செலுத்தி இல்லைங்களா அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவின் சித்தம் செய்யறதுக்காக தன்னையே அர்ப்பணித்த நம்ம ஆண்டவர் கர்த்தர் பரிபூர்ண மனுஷன். அந்த பூரண அன்பு எல்லாத்தையும் மீட்க வேண்டிய அந்த பூரண அன்பு நம்ம கர்த்தர்கிட்ட இருந்தது நம்ம பார்க்கிறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. வல்லமை, நம்முடைய ஆண்டவர்கிட்ட அனைத்து வல்லமையும் இருந்துச்சு. அந்த வல்லமையெல்லாம் பார்த்தோம் நம்ம. தண்ணீர் மேல நடந்தாரு, குருடர்களை கண் திறக்க வைத்தாரு, செவிடர்களை கேட்க வச்சாரு, ஊமையர்களை பேச வச்சாரு இல்லைங்களா சௌர சோல. அவருக்கு ஆண்டவர்கிட்ட அந்த வல்லமைகள் வெளிப்பட்டது அப்படி சொல்லி பாக்குறோம். இது போல தேவன்கிட்ட வந்து என்னென்ன அந்த குணங்களை செறிஞ்சோ அதெல்லாமே நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துட்ட இருந்தது அப்படி சொல்லி பாக்குறோம். இதே குணலட்சணத்தை உள்ள அந்த புது சிருஷ்டி, அதே ஆவி நமக்குள்ள ஜனிப்பிக்கப்பட்டிருக்கும் போது வசனம் திரும்ப வாசிங்க, 1 பேதுரு 1:4 வாசிங்க.
அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஃபர்ஸ்ட் ஜெனிப்பிக்கப்பட்ட மனுஷன் பரிபூர்ணம் இல்லைங்க, ஆனால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டார். ஒரு பரிபூர்ண மனுஷன் சிந்தனையிலையும் பரிபூர்ணத்தில் இருக்கணும், உருவத்திலேயே மாமிசத்திலயும் பரிபூர்ணத்தில் இருக்கணும் சௌர சொல்ல. ஆனா நம்ம மாம்சம் பழைய மாம்சத்துல புதுசிட்ட பரிபூர்ணம் ஒரு கரு தரிக்கப்பட்டிருக்குது. இப்ப அந்த கரு தரிக்கப்பட்ட அந்த கரு நாளுக்கு நாள் வளரணும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து போன அந்த பரிபூர்ணம் இப்ப புதுசா சிருஷ்டிக்கப்பட்டவுடன் அந்த பழைய மனுஷனுடைய சுவாபத்தை மீறி இந்த கரு நாளுக்கு நாள் வளர்ந்து அந்த பரிபூர்ணத்துல வளரணும். வளர்ந்து சௌர சொல்ல அந்த இலக்கை நோக்கி எட்ட வேண்டும். இதுக்கு தடையா இருக்கிற அந்த மாமிசம் அதை எதிர்த்து அது போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி சொல்லி பாக்குறோம் அன்பாந்த சோர சொல்ல. அது நாளுக்கு நாள் உயிர்ப்படைய வேண்டும் சொல்லி பாக்குறோம் ரோமர் 6:5. ரோமர் 6:5
ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களால் ஆனால்
அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால்
அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்.
அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படி சொல்லி சொல்லப்படுது. அப்ப நம்ம உயிர்த்தெழுதலின் சாயல் அப்படின்னும் போது அன்பாந்த சகோதர சொல்ல, நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த 4 குணலட்சணத்துல நம்முடைய உயிர்த்தெழுதல் நடைபெறுதா? நாம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டிருக்கோமா? எழுந்துட்டு இருக்கிறோமா? உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதான்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பாந்த சகோதர சொல்ல. தேவனை குறித்து சொல்லும் போது தேவன் அனைத்திலுமே பூர்ணமா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவரை குறித்து சொல்லும் போது அன்பாந்த சகோதர சொல்ல, அவர் மனிதனை போல குழம்பி கொள்ள மாட்டார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இது எப்படி பண்ணலாம், இது இப்படி செய்யலாமா, இது இப்படி அப்படி ஆயிருமா அப்படி சொல்லி அவருக்குள்ள குழப்பம் இருக்காது அப்படி சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அவர் கலக்க முறவ மாட்டார். எதனா ஒரு காரியத்தை பார்த்து கலங்கி போயிடவும் மாட்டார் நம்முடைய தேவன். அவருடைய தன்மையை பத்தி சொல்லிட்டு வராருங்க, அவர் கலக்க முறவ மாட்டார் அப்படி சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, ஏதோ ஒன்றை பார்த்து அவர் திகைத்து போகவும் மாட்டார். தேவனுக்கு வந்து ஒரு திகைப்பான பொருளாவும் எதுவுமே தெரியாதுங்க. உன்னை பார்த்து திகைத்து போகவும் மாட்டார் அப்படி சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அவர் கவலைப்படவும் மாட்டார். அவர் கவலையாக கூட இருக்க மாட்டார் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனுக்கு கவலை கூட இருக்காதுங்க. அந்த 4 குணலட்சணங்கள் இருக்கிற அந்த பரிபூர்ண தேவனுக்கு சகோதர சொல்ல எப்படி ஒரு குணலட்சணம் இருந்துச்சுன்னு சொல்லி நாம் பாக்குறோம். அவர் கவலை கூட படமாட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டுமல்ல, அவர் போட்ட திட்டம் வந்து தவறா போய்விடுமோன்ற அந்த எண்ணம் கூட அவருக்கு இருக்காது. அவர் செஞ்சது சரிதாங்க, அவர் தவறா போயிருமோன்ற எண்ணம் கூட அவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதை குறிச்சு பயம் கூட அவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவருக்குள்ளேயே எல்லா ஞானம் நீதி எல்லாமே அவருக்குள்ள அடங்கியிருந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அன்பாந்த சகோதர சொல்ல அவரிடத்துல அதிகப்படியான அறிவு, அதிகப்படியான ஞானம், அதிகப்படியான நீதி, அதிகப்படியான வல்லமை அவருக்குள்ள இருந்துச்சு இல்லைங்களா. அளவிட முடியாத அளவு இருந்துச்சு. இப்படி நீட்னா அளவிட முடியாத அப்படின்னு சொன்னா இந்த பக்கமும் போயிட்டே இருக்கும், இந்த பக்கமும் போயிட்டே இருக்கும். தேவனுடைய வல்லமை எவ்வளவு அளவிட முடியாது. இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்க எல்லையே கிடையாது, அளவிட போயிட்டே இருக்குது. அளவிட முடியாது போயிட்டே இருக்குது. ஞானம் அளவிட முடியாது போயிட்டே இருக்குது. நீதி அளவிட முடியாது போயிட்டு இருக்குது. சகோதர சோல்ல அவருடைய நீதி நியாயம் வல்லமை அப்படி செயல்படுறது அப்படி சொல்லி பாக்குறோம். அன்பாந்த சகோதர சோல்ல இது போல தேவனுடைய அந்த குணலட்சணங்கள் இருக்கும்போது தேவன் தன்னுடைய சாயலாத ரூபத்தின்படி மனிதனை படைத்தார் என்றால், மனிதன் ஒரு பரிபூர்ண மனிதன் இந்த நான்கு குணலட்சணத்துல வந்து இருந்தால்தான் இந்த உலகம் வந்து எப்படி இருக்குன்னா புதிய யுகமாக மாறும் இல்லைங்களா. புதிய யுகத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சியின் உலகமா மாறும். அன்பாந்த சகோதர சொல்ல அதற்காக தேவன் வந்து நம்மை தேர்ந்தெடு முதல் அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுது. ஆதாமுடைய சந்ததியிலிருந்து பிரித்தெடுத்து மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுது. அப்ப நாளுக்கு நாள் வந்து இதுல நம்ம வளர்வுகளா இருக்கணும் அப்படி சொல்லி பாக்குறோம். ஒரு வசனம் யாக்கோபு 1:12
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தம நெஞ்சு விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நான்கு குணலட்சணம் வளர்வதற்காக அன்பாந்த சகோதர சொல்ல நமக்கு தேவன் வந்து இந்த சோதனைகள் வந்து அணுக அனுமதிக்கிறாரு. அந்த சோதனையை சகிக்கணுங்க. சரி, இப்ப எப்படி அந்த குணலட்சணம் வளர்த்தி கொள்ளலாம்? அன்பு, நாளுக்கு நாள் அன்புல வந்து நாம் வளர்றதுக்கு முயற்சி எடுக்கலாம். நீதி, எப்படி நாம் நீதியில வளர முடியும்? அன்பாந்த சகோதர சொல்ல நம்ம எதுல நீதியில வளர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் சகோதர சொல்ல அவரே அவருடைய நீதி எதுன்னு பார்த்தும்போது சகோதரர் அவர் நீதியில வந்து கர்த்தர் வந்து அவர் நீதியின்படி நடந்து முடிச்சாருங்க. அவர் செய்து கொண்ட உடன்படிக்கை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சாருங்க. அது போல அன்பாந்த சகோதர சொல்ல புது சிஷ்யர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் எதிர்பார்க்க ஒரு நீதி, ஆதாண்டு ஒரு எதிர்பார்த்த ஒரு நீதியை இதை புசிக்காதே, புசிக்கு நாளிலே சாகவே சாவேன்னு சொன்னார். ஆதாம் நீதி இழந்தார் இல்லீங்களா, நீதி செய்யல. அதை தொடர்ந்து என்னாச்சுன்னா ஆதாமுக்கு அதை தொடர்ந்து அடுத்த ஒரு செயின் வந்துச்சுங்க. அதை தொடர்ந்து இன்னொரு குணலட்சணம் அவுட் ஆச்சுங்க. நீதி போனோடனே அன்பு அது தொடர்ந்து போகுது. அதை வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளல, நீதியை வந்து செய்யல. யார் மேல அனுபவிச்சிட்டார்னா தேவன் மேல இருக்கிற அன்பு மனைவி மேல அனுபவிச்சிட்டாருங்க. அவர் முன்னாடி தேவன் வச்சிருந்தார்னா அந்த கனியை சாப்பிட்டு இருக்க மாட்டாருங்க. கிறிஸ்து அவர் முன்னாடி தேவன் வச்சதுனால தான் கிறிஸ்து வந்து அது ஜெயித்தாருங்க. ஆதாம் தோத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆதாம் அவர் முன்பாக தேவனை வைக்கல தன் மனைவி வச்சாருங்க, அதனால தோற்று போனார். அன்பு தேவன் மேல முழு உள்ளத்தோடு அன்பு செய்யு சொல்லியிருந்த அந்த அன்பு ஆதாம் யார் மேல வச்சிட்டாருனா தன் மனைவி மேல வச்சிட்டாருங்க. அதை தொடர்ந்து அன்பு போயிடுச்சுங்க. தேவனை பற்றிய அந்த ஞானம், தேவனுடைய வார்த்தையுடைய தன்மை ஆதாம் தெரியலீங்க, ஞானத்தை இழந்தாருங்க சகோதர சொல்ல. அதை தொடர்ந்து அவருடைய ஆளுகையும் போயிடுச்சுங்க, வல்லமையும் போயிடுச்சுங்க அவருக்கு. அன்பாந்த சகோதர சொல்ல நம்ம ஆதி தகப்பன் ஒரு தவறுனால அப்படி சங்கிலி தொடரை போல வரிசையா நான்கு குணலட்சம் இழந்து போனாருங்க. நான்கு குணலட்சம் மனுஷங்களும் இருந்துச்சுங்க ஆதாம்குள்ளார இல்லீங்களா. தேவன் வந்து நீ சர்வத்தையும் ஆண்டு கொள்வாயின்னு சொல்லிட்டு ஆதாம் பார்த்து சொல்றாருனாவே அவருக்குள்ள வல்லமை இருந்துச்சுன்னு அர்த்தங்க. உதாரணம் சொல்ல போனா ஒரு 90 வயது முதியவரை பார்த்து நடை தளர்ந்து போய் அவர் வந்து ரொம்ப ஒரு தளர்ந்து போன நிலையில சோர்ந்து போன நிலையில ஒரு முதியவர் இருக்கிறான்னு வச்சுவாங்க. அவரை பார்த்து அவருக்கு நல்ல உற்சாகப்படுத்தி அவருக்கு வந்து நீங்க WWF நீங்க கலந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு சேர்த்து விட முடியுமா? ஒரு மல்யுத்தத்துல போய் நீ கலந்துக்கணும், ஒரு குத்துச்சல் நீ கலந்துக்கணும், உங்களால் முடியும், எழுந்துங்க நீ குத்துங்க அப்படி சொல்லி உற்சாக வார்த்தை கொடுத்தா குத்த முடியுமா? அந்த போட்டியில் ஜெயிக்க முடியுமா அவரால்? இல்ல நீங்க உங்களால முடியும் எந்திரிச்சு நீங்க அடிங்க, நீங்க போங்க சண்டையில் நீங்க போராடுங்க ஜெயிங்க அப்படின்னு சொல்ல என்ன சொன்னால ஜெயிக்க முடியுமா? யாரு பார்த்து அந்த மல்யுத்தத்துக்கு அனுப்புவாங்க, யாரு பார்த்து குத்து சண்டைக்கு அனுப்புவாங்க? அதற்கு தகுதியா இருக்கிறது தான் அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க இல்லீங்களா. அது போலதான் அன்பாந்த சகோதர சொல்ல, தேவன் மனுஷன் ஆதாமை பார்த்து நீ சர்வத்தையும் ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொன்னாவே ஆதாமுக்குள்ள தெரியும் தேவனுக்கு அவருக்கு வல்லமை நான் வச்சிருக்கேன்னு தேவனுக்கு தெரியுங்க. இதெல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை ஆதாமுக்குள்ள இருந்துச்சுங்க. அந்த வல்லமை என்னன்னே தெரியாது ஆதாம் விட்டுட்டாரு. ஆதாம் அந்த அன்பு உயிரை கொடுக்கிற அன்பு ஆதாமுக்குள்ள இருந்தது தேவனுக்கு தெரியுங்க. எனக்காக உயிரை கொடுப்பான்னு சொல்ற அந்த அன்பு ஆதாமுக்குள்ள வச்சது தேவனுக்கு நல்லா தெரியுங்க. அந்த உயிரை கொடுக்கிற அன்ப மனைவிட்டு கொடுத்தாருங்க தேவன். ஆதாம் தேவனுக்கு கொடுக்கல அன்பு அந்த சௌர சொல்ல மனைவிட்டு கொடுத்துட்டாரு. நீதி தேவனுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நீதி ஆதாம் செய்வான்னு சொல்லிட்டு இதை புசிக்காத இதை புசிக்கனாலே சாகவே சாவா அப்படின்னு சொல்லிட்டு அது நீதி தேவன் எதிர்பார்த்தார் ஆதாம்ட்ட. அவர் நீதியை கண்டுக்கவே இல்லைங்க. மனைவி சாப்பிட்டு உடனே இவர் சாப்பிட்டாருங்க. தேவனுடைய வார்த்தை ஆதாமுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஞானம் இல்லைங்க, இழந்தாருங்க. சகோதர சொல்ல இது எல்லாமே கத்ரா இயேசு கிறிஸ்து வச்சு காமிச்சாருங்க. சாத்தான் அவரை மூன்று முறை சோதிக்கும் போது அவர் முன்னாடி தேவனை வச்சதுனால தான் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு சகோதர சொல்ல ஆதாமுக்கு தேவனுக்கு கர்த்தர் வந்து பிசாசு பார்த்து சொல்றாரு, இந்த கல்லுகளை அப்பமா மாதிரி சாப்பிடு, தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லல, மனுஷனு தேவனுடைய வார்த்தையில பிழைப்பான்னு சொல்லிருக்குது இல்லீங்களா. நீங்க கீழே குதிங்க, உன்னை தேவதூர் தாங்கி கொண்டு போவார்கள். இல்ல தேவனை பரிச்சை பார்க்காத வசனம் சொல்லுது, என் காலில் விழுந்துக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல உன் தேவனை தவிர ஒருவனும் பணிந்து கொள்ள வசனம் சொல்லுது. தேவன் கர்த்தருடைய கண் முன்னாடி எல்லாமே ஆதாமுடைய சிந்தனை இல்ல, ரெண்டாவது ஆதாம் பரிபூர்ண ஆதாம் அந்த இயேசு முன்னாடி தேவனே வச்சிருந்தாரு. ஆதாம் எதுல மிஸ் பண்ணான்றத கிறிஸ்து நன்கு உணர்ந்தவராய் அங்கு பரத்திலிருந்து வரும்போதே அதை வாட்ச் பண்ணிருப்பாருங்க. ஆதாம் பரிபூர்ண மனுஷன் எங்க மிஸ்டேக் பண்ணிருப்பாரு, எங்க தோத்திருப்பாருன்னு சொல்லி பார்த்து சகோதர சோல அவர் தோத்த இடம் தன் மனைவியை முதலாவது வைத்துதான் தோத்த இடங்க. தேவன் வைக்க வேண்டிய இடத்துல மனைவி வச்சு ஒருவேளை தேவனை ஆதாம் வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாருங்க. சகோதர சோல இதுதான் கிறிஸ்து செஞ்சாரு. இதே ஆவி அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் தேடுகிற கண்டடைகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுது. அன்பாந்த சகோதர சோல அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது. சிறுமந்த வகுப்பா அந்த வாய்ப்பு பெற்ற ஜனங்கள் நமக்கு இருக்குதுங்க. இப்ப இழந்து போன அந்த குணலட்சணத்தை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்வது? நம்ம வந்து தேவன் நம்ம எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்றால், நம்ம பரிபூர்ண அற்ற நிலையில இருக்கிற போது நம்முடைய நியாய தீர்ப்பு வந்து சரீர பிரகாரம் நியாய தீர்ப்பை தேவன் நமக்கு செய்யலிங்க. நம்ம சிந்தனை வைத்துதான் நம்ம நியாய தீர்ப்பு நடக்குதுங்க. அன்பாந்த சௌர சொல்ல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாட்டுன்னு சொல்றாருன்னா அந்த சிந்தனை வச்சே நீ செஞ்சிட்டேன்னு சொல்றாருங்க. ஏன்னா அந்த மனுஷ சரீரம் வந்து பலவீனமானது கர்த்தர் நன்கு அறிஞ்சிருந்தார். அன்பான சோர் தேவன் நன்கு தெரியுங்க. அதனால நம்முடைய சிந்தை புதுசா சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப மறிச்சோம்னா இரண்டாம் மரணம். அன்பாந்த சகோதர சோர்ல நம்ம மீண்டும் ஜெனிப்பிய பட்டாச்சு. இனி நமக்கு ஜனனம் கிடையாது, இன்னொருவன் நம்ம ஜெனிப்பிக்கப்பட முடியாது. நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இது விசுவாசல நடந்திருக்குதுங்க, நமக்கு நேரடியும் நடக்கலைங்க, விசுவாசம் நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது அன்பாந்த சகோதர சோல்ல அப்ப நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட நாம எப்படி இருக்கணும்னா, புதிய சிந்தை நமக்குள்ள தரிப்பிக்கப்பட்டிருக்குது. அந்த புதிய சிந்தையில இந்த நான்கு குணலட்சணங்களை நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அன்பாந்த சகோதர சோல்ல இந்த நான்கு குணலட்சணங்கள் எப்படி நாம் அன்பு பெற்றுக்கொள்ளலாம்? அன்பு நம்ம நாளுக்கு நாள் வளர்த்தலாம். அகாப்பே, தேவன் அன்பாவே இருக்கிறார். அந்த அன்பை நாம பெற்றுக்கொள்ளலாம். நாமளும் அன்புக்காக அன்பு காட்ட முயற்சி எடுக்கிறோம் இல்லீங்களா. ஆனா நம்ம அன்பு காட்டு நினைக்கிறப்பதான் வம்பு வந்து மாட்டிக்குது நமக்கு இல்லீங்களா. நம்ம ஏதோ பேசி நினைக்கிறோம் அந்த அன்பே நமக்கு நம்ம எப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா அது முடியலீங்க. ஏன்னா நாம நினைக்கிறோம் ஆனா நடக்க முடியல அந்த மாதிரி இல்லீங்களா. பவுல் சொல்றா இல்லீங்களா, நான் விரும்பாததே செய்கிறேன், பாவமே எனக்குள் ஆளுகிறது இல்லீங்களா. நான் நினைக்கிறேன் ஆனா செய்யறது வந்து விரும்பாத செஞ்சேன் இல்லீங்களா. அது போல சௌரசு. காரணம் என்னன்னா, நினைப்பு புது சிருஷ்டி, செய்யற மாம்சம் பழைய மாம்சம் இல்லீங்களா. இது ரெண்டும் பயங்கரமா நம்ம போராடிட்டு இருக்கிற அன்பாந்த சௌர சொல்ல. சரி, அப்ப நீதி, நீதி எப்படி நம்ம வெளிப்படுத்துறது? இன்னைக்கு நம்ம உலக மத்தியில பார்க்கும்போது உலகத்தான் எப்படி சொல்றாங்கன்னா, உலக ஜனங்கள் ஆயிரம் குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிப்பு கிடக்கூடாதுன்றாங்க, அவங்களோட நீதி இல்லைங்களா. சவரசோல நமக்கு ஒரு நீதி இருக்குதுங்க. அப்ப நீதி நம்ம எப்படி நிறைவேற்றுறது, எப்படி நாம இன்னைக்கு வேதமானவர்கள் நாம எப்படி நம்ம நீதியை நிறைவேற்றி கொண்டிருக்கோம் தெரியுங்களா? தேவனுடைய நீதியை நல்லா தெரிஞ்சுக்கிறோம், தேவனுடைய நீதியை நல்லா படிக்கிறோம், தேவனுடைய நீதியை நல்லா பேசுறோம், அதோடு நிக்குதுங்க. சகோதரர்ல நம்ம நீதி வந்து செயல்படுத்த முடியாத தயங்கி போயிருக்கிறோம். நமக்கு ஒரு நீதி இருக்குதுங்க. அந்த ஆதாம்கிட்ட சொன்ன நீதி நமக்கிட்ட எதிர்பார்க்கிற தேவன், இதை புசிக்கிறனாலே சாகவே சாவேன்னு சொன்னது போல நமக்கிட்ட தேவன் செய்றாரு. விருப்பப்பட்டா சிலுவையை சுமந்து என்னை அடிச்சுட பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. நாம விரும்பி சிலுவையை எடுத்துட்டு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். நம்ம ஒரு உடன்படிக்கை நம்ம செஞ்சிருக்கிறோம், அந்த உடன்படிக்கையை நாம நிவர்த்தி செய்யறோமா, அந்த நீதி நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அன்பாந்த சகோதர சோல நம்மிடத்துல அந்த நீதி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஞானம் சகோதர சோல புது சிசுடைய வாழ்க்கையில ஞானம் இருக்குதா அப்படின்னா சத்தியத்தின் அறிவு நமக்கு இருக்கணுங்க. ஞானம் தேவனுடைய அறிவு புது சிசுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்கள் தெளிவா இருக்கணுங்க. இது திட்டத்துல நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம் நல்லா கண்டுபிடிக்கணுங்க. ஞானத்துல நம்ம பூர்ண வளர்ச்சி அடைதுக்கு முயற்சி எடுக்கணும். ஞானம் நமக்கு இருக்கணும். அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. வல்லமை எப்படி நம்ம செய்யறதுங்க? நம்ம என்ன இயேசு மாதிரி தண்ணி மேல நடக்க முடியுமா? இல்ல கண்ணை குருடு கண்ணை திறக்க வைக்க முடியுமா? செவிட்டு காதை வந்து கேட்க வைக்க முடியுமா? ஊமையில பேச வைக்க முடியுமா? நமக்கு அதெல்லாம் நடக்குமா? செத்து போன எழுப்ப முடியுமா? இது கூட நமக்கு தெரியலைங்களா? சௌர சொல்ல எப்படி நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட முடியும்? கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. சௌர சொல்ல அந்த பெரிய காரியம் எப்படி நம்ம செய்வோங்க? தேவன் அந்த கர்த்தர் வந்து புது சிருஷ்டிக்கு ஒரு புதிய வல்லமையை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. நாம தண்ணி மேல நடக்க முடியுங்க, முடியுமா முடியாதுங்களா? நமக்கு வல்லம் இருக்குது தண்ணீர் மேல நம்மளால நடக்க முடியும், முடியுமா முடியாதுங்களா? இறங்கி பாருங்க, தெரியுன்றீங்களா? சகோதர சோல தண்ணி மேல எப்படி நடக்கிறதுங்க? தண்ணீர்கள் அப்படின்னு என்னங்க? ஜனமும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்கள் இல்லைங்களா, முழு உலக ஜனங்கள் இல்லைங்களா. இந்த உலகத்துல நம்ம மூழ்க மாட்டோம், உலகத்து மேல நடக்கணும். உலகத்துல தான் தண்ணி மேலதான் கர்த்தர் நடந்தாரு, நாமளும் உலகத்துல தான் இருப்போம், ஆனா உலகத்துல மூழ்க கூடாது இல்லைங்களா. உலகத்துக்கு மேல நடக்கணுங்க. நாம ஒரு மேலான சிந்தனை நம்ம இருக்கிறோங்க இல்லைங்களா. நம்ம தண்ணி மேல நடக்கிற வல்லமை நமக்கு இருக்குதுங்க சௌர. அது போல கண்களை நம்ம திறக்கிறோமே திறக்குது இல்லைங்களா, திறக்கிறோமே திறக்குது இல்லைங்களா. மணக்கண் மணக்கன் இன்னைக்கு கர்த்தர் என்னையிலும் பெரிய அற்புதங்களை செய்வான் இல்லைங்களா. இன்னைக்கு கர்த்தர் திறந்த கண்கள் மீண்டும் செத்து போயிருப்பாங்க, ஆனா நாம கண்கள் திறந்து விட்டா என்ன ஆகுங்க? அந்த கண்ணு மூடுமா? திரும்ப மூடாது இல்லைங்களா. மணக்கனை நம்ம திறந்து விடுறங்க. காது கர்த்தர் அடிச்சிட்டார, செவிட்டு விரியன் பாம்பு குட்டிகளே இல்லைங்களா. அது பாம்பு குட்டி, அந்த பஸ்ட் வந்து அந்த பாம்பு அதோட குட்டிகள் இல்லைங்களா. சிவு செவிட்டு விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி சொல்றா இல்லைங்களா. அது செவிட்டா இருக்குங்களா? அப்படி திட்டாங்க சௌர சொல்ல. சுவிசேஷத்தை கேட்காத காதுகள் இன்னைக்கு திறக்க வைக்கிற வல்லமை நம்மள்ட்ட இருக்குதுங்க. நம்மகிட்ட சத்தியம் இருக்குதுங்க, பவர் இருக்குதுங்க நம்மள்ட்ட இல்லைங்களா. அந்த பவரை வச்சு நம்ம காதை கேட்க வைக்கிறோம், கண்கள் மனக்கண்ண திறந்து விடுறோம், செத்து போனன்னு உயிரோட எழுப்புறோங்க நம்ம இல்லைங்களா. மறித்த நிலையில இருக்கிற மனிதர்களுக்கு ஜீவன் தரும் வசனங்களை சொல்லி உயிர்ப்பிக்க வைக்கிறோம் நம்ம சகோதர சொல்ல. இது போல நம்மள்ட்ட அந்த வல்லமை செயல்பட்டு இருக்குது. இந்த நான்கு காரியங்கள்ல வந்து இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீ கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேகனை தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீ கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சான தீங்கு அனுபவினா எப்படி தீங்கு அனுபவிக்கிறது, எதுல தீங்கு அனுபவிக்கிறது? நம்மளா போர் சேவகர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அன்பாந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது அந்த வெளிப்படத்துல பார்க்க அந்த இதுல பார்க்கும்போது அந்த வசனத்துல பார்க்கும்போது அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அந்த வெளிப்படுத்தல் 4:6 வாசிங்க.
அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன.
அது என்ன முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்தன? அப்புறம் வாசிங்க.
முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும்,
சரி, அந்த மிருகத்துக்கு சிறகுகள் இருந்துச்சு இல்லீங்களா? 6 சிறகுகள் இருந்துச்சு. சகோதர சொல்ல, இந்த 6 எதுக்கு அடையாளம் பாத்தீங்கன்னா, 6 மனிதர்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த 6 சிறகுகள், அந்த 6 சிறகுகள் அப்படின்னு போது 4 ஜீவன்கள் இல்லீங்களா? அப்ப மொத்தம் 24 சிறகுகள். இந்த 24 சிறகுகள் எதை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா, 24 மூப்பர்களை குறிக்குது இல்லீங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், 24 மூப்பர்களை குறிக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். அந்த 24 மூப்பர்கள் அப்படின்னும் போது தேவ மனுஷங்கள் தேவ ஆவியினால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட 24 ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள், 24 ராஜ்யத்தின் செய்திகள். அந்த 6 இறைகள் எதை குறிக்குன்னா, மனிதர்களை குறிக்குது. அந்த மனிதர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தீமை நிறைந்த உலகத்தில் தேவனுக்காக தீங்கு அனுபவிக்கிற அந்த ஜனங்களை குறிக்குது. இந்த தீமை நிறைந்த உலகத்தில் தேவனுக்காக தீமையை அனுபவிக்கக்கூடிய ஜனங்களை குறிக்குது. தீமை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஜனங்களை குறிக்குது. அந்த 6 நல்ல மனிதர்களை குறிக்குது. சகோதர சொல்ல, அப்ப அந்த 24 சத்தியங்கள், 24 சத்தியங்களும் ராஜ்யத்தில் வேலை செய்யற அந்த தீமையான அந்த உலகத்துல வேலை செய்யற அந்த நல்ல மனிதர்களை குறிக்குது. நம்மை குறிக்குது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இந்த ராஜ்யத்துல தேவனுடைய திட்டத்திற்காக அந்த 4 பிரதான குணலட்சணங்களை சுமந்து கொண்டு இந்த தீமையான உலகத்துல போராடக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களை குறிக்குது அந்த 4 சிறகுகள். அந்த 6 சிறகுகள் குறிக்குது சகோதரர், 24 சிறகுகள் குறிக்குது அன்பார்ந்த சகோதர சொல்ல, அந்த 24 ராஜ்யத்தின் சத்தியங்களை குறிக்குது சகோதர சொல்ல. அந்த 24 அந்த ராஜ்ய சத்தியங்களை ஏன் இந்த மனிதர்கள் வந்து போராடணும், இந்த நல்ல மனிதர்கள் தீமை உலகத்தில் ஏன் போராடி அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த 4 குணலட்சணங்களை அடிபடும் அளவுதான் சாத்தானுடைய இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்குது அன்பார்ந்த சகோதர சொல்ல. 4 தூண்கள் மூலம் இயங்கிக் கொண்டிருக்குது. அன்பு போதிக்க வேண்டிய இடத்துல மதம் என்ற பேர்ல தேவனுடைய அன்பு தகர்க்கப்படுது அன்பார்ந்த சகோதர சகோதரர்ல. மதம் என்ற பேர்ல தேவனுடைய அன்பு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. தேவனை மனுஷனு போல மனுஷன் பார்த்துக்கிறாங்க. தேவனை வந்து ஒரு கொடூரமா சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. தேவனுக்கு முழு உள்ளத்தில் அன்பு செய்வாயா? தேவனுடைய அன்பு மனுஷனுக்கு தெரியாதே போயிடுச்சுங்க. அப்புறம் எப்படி மத்தவன் அன்பு செய்ய முடியும் நம்ம? என்ன முழு உலகத்தில் அன்பு செய்ய, உன்னிடத்தில் அன்பு செய்ய, பிறனிடத்தில் அன்பு கூறு. உன்னை நீ அன்பு, உன்னை எப்படி உன்ன மத்தவங்க அன்பு செய்ய நினைக்கிறியோ அது போல உன்னை போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்றாரு. அப்ப தேவனை பத்தியும் தெரியல, தேவன அன்பும் தெரியலன்னா இருங்க, மத்தவன் அன்பு செய்ய முடியும் நம்ம? போயிடுச்சு அன்பார்ந்த சௌர சொல்ல. நீதி இந்த சமுதாயம் இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது சமுதாயம், மதம், சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா நீதி இன்னைக்கு இல்லைங்க. நீதி போயிடுச்சு. அதனாலதான் நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி கொண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த சமுதாயத்தில் நீதி இல்லைங்க, போயிடுச்சு. ஏன்னா சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள்ட்ட நீதி போயிடுச்சு அன்பார்ந்த சௌர சொல்ல. அதனாலதான் தேவன் இனி இதுல நீதி இல்லாதனாலதான் இனி என்ன ஒரு புது வித்து ஒன்னு உருவாக்கி அந்த புது வித்து வந்து அது மூலியமா நீதி வாசமா இருக்கிற புதிய சமுதாயத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்த போறேன்னு சொல்லி தேவன் தீர்மானித்தாருங்க. அந்த வித்தோட வேலை என்னன்னா அது முழுமையா வளரணுன்றதுல கண்ணோட்டத்தில் இருக்கிறங்க. அந்த வித்து தன் முழுமையடைந்த அந்த வித்து அதுல இருந்து கண்ணோட்டத்தில் இருக்கணும் அன்பார்ந்த சௌர சொல்ல. அப்ப அந்த சமுதாயத்துல நீதி போச்சுங்க. சாத்தனுடைய தூணு சமுதாயம், அடுத்துல நீதி போயிருக்குது அன்பார்ந்த சௌர சொல்ல. ஞானம், இன்னைக்கு உலகம் ஜனங்கள் மத்தியில ஏற்ற தாழ்வுகள், நல்லா பொழைக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஞானம் அறிவு இல்லாதவங்கலாம் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு நாடு வல்லரசா இருக்குது, ஒரு நாடு வல்லரசு ரொம்ப தாழ்மை நிலையில இருக்குது. மனிதனுக்கு ஞானம் போயிடுச்சுங்க. கிடைச்ச கொஞ்சம் ஞானத்தை வச்சு உலக பிரகாம கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னைக்கு அவன் தேவன் அறிகிற அறிவை கண்டுபிடிக்க முடியும் மனுஷன் இல்லைங்களா? அவன்கிட்ட தேய்ந்து போன கொஞ்சம் ஞானத்தை வச்சு இப்படி வாழ்றான்னா மனிதன், அவருக்கு முழு 100% ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவர் எப்படி இருப்பாருங்க? தேய்ந்து போன ஞானத்திலே வானத்துல பறக்க கத்துட்டான் மனுஷன், ஒரு பெட்டிக்குள்ள உட்காந்து இப்ப ஜனங்களால பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இல்லைங்களா? சௌரசோல பூரண ஞானம் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த ஞானம் இல்லைங்களா, அந்த ஞானம் கூட போயிடுச்சு அன்பாந்த சௌரசோல. இன்னைக்கு மனுஷன் மத்தியில அந்த ஞானம் இல்லை அப்படி சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீதி, அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. வல்லமை சௌரசோல மனுஷன்கிட்ட வந்து இன்னைக்கு சரியான ஒரு ஆட்சி மனுஷனால செய்ய முடியாதுன்னு சாத்தான் நிரூபிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க. நீதியான ஆட்சி மனுஷனால கொண்டாட முடியலைங்க. என்னென்னமோ பண்றாங்க மனுஷன், புறாவெல்லாம் கூட பறக்கிட்டு காட்டுறாங்க. நான் வந்தா இப்படி போன அப்படி நினைச்சு பாக்குறாங்க, கற்பனை பண்ணி பாக்குறோம் நம்ம. ஆனா நீதி செய்ய முடியல, வல்லமையை நம்ம ஆட்சி நடத்த முடியலைங்க சௌரசோல. அந்த மனிதன்ட்டு அந்த வல்லமையும் போச்சு. அப்ப சாத்தானுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு இந்த 4 குணலட்சணங்கள் உள்ள வரவே கூடாதுங்க. அந்த 4 தூண்கள் மையப்படுத்திருக்கு, 4 குணலட்சணங்கள் மையப்படுத்தி மனுஷனை வந்து இன்னைக்கு வந்து தாழ்த்தி வச்சிருக்குது அன்பாந்த சௌரசோல. ஆனா புது சிருஷ்டி, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால அது ஆதாமுடைய சந்ததி அல்ல, அது தேவனுடைய வித்து. எப்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தாலும் அவரு பரிசுத்த ஆவில கருத்தரிக்கப்பட்டாரோ அதே போல புது சிஷ்யா அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால கருத்தரிக்கப்பட்டிருக்கிறோங்க. மாம்சத்தில் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் இயேசுவின் சரீர அங்கங்களா வரணுன்றது ஒரே காரணத்துக்காக பரிசுத்த ஆவினால் நாம் கருத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். அன்பாந்த சகோதரர்ல அந்த பரிசுத்த ஆவில கருத்தரிச்சிருக்க நமக்குள்ள அந்த தேவன் வச்ச அந்த 4 பிரதான குணங்கள் நமக்குள்ள கிரியை செய்யுங்க இல்லைங்களா. அந்த வல்லமை கண்டிப்பா நம்ம செய்யணும். ஒரு புதுசுடைய வாழ்க்கையில வந்து வல்லமை செயல்பட்டு ஆகணும். நாம சத்தியம் தெரிஞ்சுக்கிட்ட நாம அநேகருடைய மனக்கண்ணை திறக்கணும், அநேகர் முடவுகளை நடக்க வைக்கணும், சத்தியத்துக்கு வேலை செய்ய வைக்கணும் இல்லைங்களா. மரித்தோலை எழுப்புற அந்த வல்லம் நமக்கு இருக்குது இல்லைங்களா. தண்ணி மேல நடக்கிற வல்லம் இருக்குது. உலகத்தின் மேலே இருந்தாலும் நம்ம உலகத்துல முழுக கூடாது, உலகத்தின் மேல நடக்கிற ஒரு மேலான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. அன்பாந்த அதுல நான் வாழ்ந்து காட்டி பிதாட்ட நம்ம காட்டணும். நான் ஓகேவா அப்பா, நான் ஓகேவா, நீ கொடுக்குற ஒவ்வொன்றையும் நான் சரியா செய்யறனா? நாம செஞ்சு காட்டணுங்க சகோதரஸ்வரில், அது செய்யணும். நீதி நம்ம செய்து கொண்ட உடன்படிக்கையில ஞாபகம் வச்சிருக்கணுங்க. புது சிருஷ்டி சபையில மட்டுமல்ல, கன்வென்ஷன் கூட்டத்தில் மட்டுமல்ல, உலகத்திலே நான் புது சிருஷ்டின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும், அந்த நினைவு இருக்கணும். நீதி நமக்கு நீதி இருக்குது, நம்ம செய்து கொண்ட உடன்படிக்கை. ஒருவன் பொறுத்தனை செஞ்சுட்டா செய்யணும், இல்லைன்னா பொறுத்தனை செய்யாதுன்னு சொல்றாருங்க. அந்த நீதி நமக்குள்ள செயல்பட வேண்டும் அன்பாந்த சகோதர சோர்ல. இந்த 4 காரியங்கள் வந்து இன்னைக்கு நாம வளரணும். இந்த அவ்வாறு சிறுகள் வந்து இந்த ராஜ்யத்துல போராடக்கூடிய போர் வீரர்கள் இல்லைங்களா. அதான் சொல்றாரு, ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனம் அவரு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிற எவனும் என்னோட சிங்காசனம் அமரும்படி அருள் செய்வேன்னு சொன்னா எதுலங்க ஜெயம் கொள்ள போறோம் நம்ம? எதிரிகளே இல்லாத ஒரு ஜெயமா? இதுதாங்க நமக்கு எதிரிங்க. இந்த உலகத்தை எடுத்து போராதம் நம்ம எதிரிங்க. இந்த 4 குணலட்சத்துல வளர்றதுக்காக நம்ம எதிரிகள், அதெல்லாம் அதுக்காக தடைகளா இருக்க அனைத்து நம்ம எதிரிகள் அன்பாந்த சௌரசோல. இது வந்து அந்த கண்கள் பார்க்கும்போது அன்பாந்த சௌரசோல அது உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருந்தது அப்படி சொல்லி பாக்குறோம். அதனால உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருந்தது அப்படின்னா தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும்னு இருந்தாலும் கூட அதனால உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருந்தது அப்படின்னா சௌர சொல்ல இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் தேவனுக்கு எப்படி தெரியுமோ அது போல நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அது எப்படி முடியும்னு கூட தேவனுக்கு தெரியும். அது நமக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம் தேவனுக்கு அது பிரசன்ட் டென்ஸ் போல, பாஸ்ட் டென்ஸ் போல அவர் பாக்குறாரு. அதை இறந்த காலம் போல அது பாக்குறாருங்க தேவன். நாளைக்கு என்ன நடக்க போகுது, அது என்ன முடிவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் வந்து அதன் முடிவு முதல் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அன்பாந்த சௌர சொல்ல உள்ளும் தெரியும், அவரு நடக்கிற இன்னைக்கு நடந்து கொண்ட விஷயமா அவர் வெட்ட வெளிச்சமா தெரியும், புறம் பின்னாடி நடக்க போற விஷயம் நல்லா தெரியும். அது எப்படி முடியும்னு கூட தேவனுக்கு நல்லா தெரியும். அன்பாந்த சௌர சொல்ல கண்களால் நிறைந்திருந்தது அப்படி சொல்லி பாக்குறோம். இது போலதான் அன்பாந்த சௌரசோல அது வந்து இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து இந்த தீமையின் காலத்துல வந்து அவருக்காக போராடுற அந்த மனுஷர்கள் வந்து செயல்படும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தெரிஞ்சிருக்கிறாரு, எனக்காக போராட இவர்களால் முடியும்னு சொல்லி நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் இந்த கனமான வேலைக்கு யாரும் வர முடியாதுங்க, இந்த போர் வீரர்கள் யாருமே வர முடியாதுங்க. இன்னைக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா இந்த நான்கு வேலையை நம்மளால செய்ய முடியும், அதுல தேர முடியும்னு சொல்லிதான் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அன்பாந்த சவர சொல்ல அப்படி இருக்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 110:1 வாசிங்க.
கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார்.
கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, உன் சத்துருக்களை உனக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பாரசத்தில் உட்காரு சொல்ற, வெயிட் பண்ணுப்பான்னு சொல்றார். அப்ப கர்த்தருடைய சத்துருக்கள் யாரு, சத்துரு எது, அதற்கே வெயிட் பண்ண சொல்ற, என் பக்கத்தில் உட்காரு சொல்றாரு தேவன். அன்பாந்த சகோதர சொல்ல இதை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. சத்துருக்களை பாதப்படியாக போடுற வரைக்கும் என் வலது பாசில் உட்காரு. இல்ல சத்துரு யாரு, பாதப்படியில் அவங்க வந்து உன் பாதப்படியில் அவங்களுக்கு போடுற வரைக்கும் யாரு சத்துருக்கு இவருடைய இயேசுடைய பாதத்தில் போட போறாங்க, அதற்கு இவரைய உட்கார்ந்துருக்கணும். சகோதர சொல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்துருக்கள் அப்படின்னும் போது யாருன்னா கள்ள உபதேசங்கள், கர்த்தருக்கு விரோத தேவனுடைய விரோத தேவனுக்கு விரோதமான தவறான உபதேசங்கள், குப்பையான உபதேசங்கள். இந்த உலகத்துல சத்தியத்தை கெடுத்துட்டு இருக்குதுங்க அந்த உபதேசங்கள்லாம். இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு சத்துருங்க, இதெல்லாம் பாதப்படியில வந்து உழுகணும் போற வரைக்கும். அப்படி நான் அந்த போடக்கூடிய ஜனங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சரீர அங்கங்கள் நாம தான். அன்பாந்த சவர சொல்ல இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாயமான சக்தி கள்ள உபதேசங்களை இல்லாம பண்றதால இந்த பூமி முழு சர்வத்துக்கு சவர சொல்ல இந்த சக்தி என்ற வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டிய வேலை நம்ம கையில் இருக்குதுங்க. சவர அத சொல்றாரு முதல் தீர்க்க தரிசனம், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ என் குதிங்காலை நசுக்குவாய். அப்போ தலையை நசுக்கிறது கடைசி கால பாத அங்கங்கள் சாத்தோனே ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வரும். அன்பாந்த சகோதர சொல்ல அவனுடைய கள்ள உபதேசங்களை முடிவுக்கு கொண்டாந்த சத்துருக்களை அழித்து பாதப்படியில போட வேண்டிய அதிகாரம் யாரு கொடுக்கப்பட்டிருந்தா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அன்பாந்த சகோதர சொல்ல உன் சத்துருக்களை பாதப்படி போற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அப்பொழுதுதான் வெளியரங்கமான ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் இல்லீங்களா. சவர சொல்ல அப்ப பாதப்படியில வந்து இந்த கள்ள உபதேசங்களை வந்து கர்த்தரின் பாதத்துல போட வேண்டிய வேலை நம்முடைய வேலை, கர்த்தருடைய வேலை அவர் பார்த்து முடிச்சு வெயிட்டிங், அடுத்து நம்மளுடைய வேலைக்கு வந்திருக்குதுங்க. முதலாவது காலை பலி செலுத்த பட்டாச்சு, இப்பொழுது ஆட்டுக்குட்டி காலையின் மாடல்ல அப்படியே பலி செலுத்தப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி நம்முடைய பலி. அன்பாந்த சவர சொல்ல அப்ப நாம என்ன பண்ணணும்னா அதே போல சத்துருக்களை அழிக்கிறடைய வல்லமை நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் கூட வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 24:14 வாசிங்க, இல்ல ரோமர் 16:20 வாசிங்க. ரோமர் 16:20
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார்.
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் இல்லீங்களா. நம்ம கால் தான் உங்களை நசுக்குதுங்க, சாத்தான நசுக்கிறது நம்ம கால் தாங்க. கர்த்தருடைய கடைசி பாத அங்கங்கள நசுக்குது. உன் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடு வரைக்கும் என் பக்கத்துல வெயிட் பண்ணு, வலது பாச வெயிட் பண்ணு அப்படி சொல்றாரு அன்பாந்த சோர சொல்ல. அவ பாருங்க ஒரு புது சிஷ்யருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பொறுப்பு இன்னைக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த நான்கு தூண்கள் இந்த உலகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த நான்கு தூண்கள் என்னன்னு உலகத்துக்கு தெரியுமா? நமக்கு தான் தெரியும். ஞானம் கழுகு, நம்ம தூரத்துல இருந்தாலும் நம்ம ஞானம் நமக்கு பாக்குது. இது உலகத்தை கெடுத்துட்டு இருக்குது, இதை எடுக்கக்கூடிய வல்லமை நம்மள்கிட்ட தான் இருக்குது, இதை எப்படி தூக்க முடியும், இது எந்த ஒரு குணலட்சணம் உள்ள போன நான்கு தூண்கள் அகற்றப்பட முடியும், நமக்கு தான் தெரியுங்க. சகோதர சொல்ல அப்ப அந்த நான்கு தூண்கள் அடிக்கப்பட உடைக்கப்பட வேண்டும் என்றால் அது நம்ம கையில் தான் இருக்கு. அன்பாந்த சகோதர சொல்ல அதை நம்ம செய்யணும். அது மட்டுமல்ல தேவன் இந்த மாபெரும் பொறுப்பை இன்னைக்கு நம்மோட செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த சாத்தானுடைய தூண்கள் மத்தியில இந்த பூமியின் மத்தியில இன்னைக்கு ஜெயம் கொள்ற வகுப்பார நம்ம வந்திருக்கிறோம்னா இன்னைக்கு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். அன்பார்ந்த சகோதர சொல்ல, புது சிஷ்யா அழைக்கப்பட்டோடைய வாழ்க்கையில இந்த நான்கு பிரதான குணங்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்குதா நமக்கு? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கும் போதுதான் சார் ஒவ்வொருத்தருக்குள்ளே இந்த நான்கு பிரதான குணங்கள் கண்டு வேலை செஞ்சது. அன்பார்ந்த சோர சொல்ல, இந்த உலகம் சீக்கிரமா புதிய கர்த்தர் எதிர்பார்த்த அந்த மேலான அந்த வாய்ப்பு, அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். அன்பார்ந்த சோர சொல்ல, ஒவ்வொரு புது சிருஷ்டியும் இந்த நான்கு குணலட்சணத்தில் நாம் செயல்படும் போது, அது வளர்ச்சி அடையும் போது, இந்த உலகத்தொட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அன்பா எடுத்துக்கொள்ளப்படப்படுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சௌர சொல்ல, அன்பு இன்னைக்கு நம்ம அன்பு பேசுறோம், ஆனா அன்பு நம்மகிட்ட வெளிப்படல. அன்புல நம்ம வளர்றதுக்கு முயற்சி எடுக்கணும். காரணம் பழைய மாம்ச சிந்தை இல்லைங்களா? அப்பழைய மாம்ச சிந்தை இருக்கனால நம்மளால பூர்ணம் அன்பு செலுத்த முடியலைங்க. நம்ம சத்தியத்துல வந்து கேரக்டர் ஸ்டடியில வந்து நம்ம தாக்கி தாக்கி நம்ம பேசுறோம். சகோதர சொல்ல, நம்ம தாக்கி தாக்கி பேசுறோம்னா நாம சரியா இருக்கிறோமா இல்லீங்களா? நம்ம எல்லாருமே பலவீனர் தாங்க. இப்படி நம்ம பேசிட்டு நம்ம காலத்தை கண்டு போயிட்டு இருக்கிறோம். இப்படி கர்த்தர் வசனம் சொல்லுது, இப்படி ஒரு வார்த்தை சொல்லுது, இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இறங்குறோங்க. எத்தனை காலம் தான் பேசியே நம்ம செழிப்போம். சகோதர சொல்ல, அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இல்லீங்களா? உன் சரீரில் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்புக்கொடு, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இல்லீங்களா? பலியினால் உடன்படிக்கை செய்து என்னுடைய பரிசுத்தவான் என்னிடத்தில் கூட்டுங்கள் இல்லீங்களா? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அது ஆதார வசனம் என்ன, இந்த பங்கனுடைய ஆதார வசனம் வந்து பாத்தீங்கன்னா சௌர சொல்ல, இன்னைக்கு தேவனை நம்ம துதிக்கணும்னா, தேவனை நம்ம துதிக்கணும்னா சௌர சொல்ல எப்படி துதிக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு புது பாட்டை பாடி நம்ம துதிக்கணும்னா சௌர சொல்ல, கிரியில செஞ்சு காட்டணுங்க இல்லீங்களா? வசனங்கள்ல நம்ம பேசுற அந்த சந்ததி இல்லைங்க நாம இல்லீங்களா? நம்ம நம்முடைய சந்ததி என்னன்னா கிரியில செய்யற சந்ததிங்க. நம்ம அப்பா வல்லமையில நிறைஞ்சவருங்க, நம்ம அப்பா ஞானத்துல அளவிட முடியாதவருங்க இல்லீங்களா? நம்ம அப்பா நீதியை பாக்குறவருங்க, எல்லாமே நீதியின் பிடி தான் செய்யறவர் நம்ம அப்பா இல்லீங்களா? புது சிஷ்யா அழைக்கப்பட்டு நமக்கா சலுகல இல்லைங்க சௌர சொல்ல. அப்ப தேவன் நீதியை கொடுக்கிறாரு. ஆதாண்ட கேட்டாரு, இதை புசிக்கும் நாளே சாகவே சாவேன் சொன்னாரு, புசிச்சாரு. அதனால அன்பு போச்சு, மனைவிட்டு அன்பு போச்சு, எல்லாம் வடப்பட அந்த சங்கிலி துறப்பு எல்லாத்தையும் அழிஞ்சிச்சு. அடுத்து கிறிஸ்துட்ட வச்சாரு, கிறிஸ்து ஜெயிச்சாரு. இப்ப ரெண்டு ரெண்டு பேரு ரெண்டு பரிபூர்ண மனசுல நாம யாருடைய சந்ததியா மாறிட்டோம்னா சௌர சொல்ல, இந்த ஆதாம்ல இப்ப இந்த ஆதாமுடைய மக்களா மாறு, இந்த ஆதாமுடைய அந்த அது அவருடைய வித்தின் கீழ் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். சௌர சொல்ல, அதே பரிசுத்தாவி, அதே ஞானம், அதே அறிவு நமக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அன்பார்ந்த சௌர சொல்ல, நம்ம கூட இந்த நான்கு குணலட்சணம் இன்னைக்கு நம்ம முடிவெடுக்கணும். ஒரு புதுசுடைய வாழ்க்கையில பிரதான குணங்கள் நான்கு செயல்படணும். அன்பு என்ன அன்புன்னா, ஃபர்ஸ்ட் தேவனை முழு உள்ளத்தோடு அன்பு செய்யணும். நம்முடைய வெற்றியின் இலக்கே மெயின் அதுதாங்க. நம்ம தேவன் மேல முழு அன்பு வச்சிருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாமே தேவனுக்காக செய்ய முடியும். நம்ம செய்ய முடியாத காரணம் தேவன் மேல முழு அன்பு, பூர்ண அன்பு வைக்கலங்க. அன்பார்ந்த சௌர சொல்ல, நல்லா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம யார் மேல அதிக அன்பு வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு அவங்க நினைச்சதான் நம்ம செய்வோங்க. அப்ப தேவனுக்கு நம்ம எதுவுமே செய்யலன்னா இன்னைக்கு நம்ம தேவனுக்கிட்ட பூர்ண அன்பு வைக்கலைங்க. அது மட்டும் இல்ல, நம்மள எப்படி நம்ம நேசிக்கிறோம் அதோ பிறனை நேசின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். அன்பார்ந்த சௌர சொல்ல, புதுசுடைய வாழ்க்கையில அதே போல வல்லமை, தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். உடன்படிக்கை செய்தவர்கள் கண்டிப்பாக தேவனுடைய ஊழியத்தை செய்தே ஆக வேண்டும். அவர்கள் செய்ய முடியவில்லை என்றாலும் செய்தவர் செய்ய ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு உற்றதுணையா துணையா நிக்கணும், தோல் கொடுத்து நிக்கணுங்க. அந்த ஊழியத்துல ஏதோ ஒரு வகையில நீங்க பங்கெடுக்கணும். அன்பார்ந்த சௌர சொல்ல, இந்த கண்களை திறக்கிறதும் ஊனர்களை நடக்க வைப்பதும் இறந்தவர்களை எழுப்புவதும் இதெல்லாம் வழி நம்ம செய்யக்கூடிய வேலைய ஒவ்வொரு புது சிஷ்யம் கண்டிப்பா அந்த வல்லமையை நம்ம வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். நீதி, தேவனுடைய நீதியின் உடன்படிக்கைய நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைய நிவர்த்தி செய்யணும் எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அன்பார்ந்த சௌர சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேஞ்சோம், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புது சிஷ்யம் வளரணுங்க. படிப்படியா படிப்படியா வளரணும். ஏன் படிப்படியா படிப்படியா தேஞ்சனால இப்ப ஜனிப்பிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா வளர்ந்து வரணுங்க இல்லீங்களா? 33 வருஷத்துல இயேசு கிறிஸ்து என்னென்ன பரிபூரணம் செஞ்சாரு, அதே ஆதாம் ஆரம்பத்துல என்ன செஞ்சிருக்காரு, அவர் வல்லமை எல்லாம் இருந்து கூட செய்யல சார், சூழல் இல்ல. அது போல நாம படிப்படியா படிப்படியா வளரணும். அன்பா நீதி செய்யணும், ஞானம். ஒவ்வொரு புதுசு வாழ்க்கையிலும் சத்தியத்தை அறிகிற அறிவு வேணும். நாம் எல்லாருமே சௌர சொல்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நன்கு தெரிஞ்சிருக்கணும், நிறைய படிக்கணும். இல்லைனா நிறைய சபை கூடி வருதுல விட்டுவிடக்கூடாது. அன்பாந்த சௌரசல் நம்மகிட்ட ஒரு மாபெரும் குறை இருக்கு தெரியுங்களா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம சபைக்கு அதிகமாக போறோம், இடைநாளில் சபை கூடுதலில் வந்து நம்ம கலந்துக்கிறதில்லைங்க இல்லைங்களா. சௌர சொல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கூடுகையிலும் நம்மளால முடியாத சூழல ஓகே கண்டிப்பா நம்ம போயிருந்தோங்க. இது வந்து ஏன் போகணும்னா, இதுக்கு என்ன ஒரு சூழல்னா, சௌர சூழல போக வேண்டிய சூழல்னா, நம்ம கூட்டமா வந்தாலும் ஓட்டம் தனித்தனிங்க, நம்ம கூட்டமா சேர்ந்து ஓட முடியாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஓட்டம் இருக்குதுங்க, ஒவ்வொருத்தரும் பாஸ் பண்ணணுங்க. அதனால ஒவ்வொருத்தரும் சத்தியம் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறோம். அதனால சௌர சூழல ஞானம் நம்ம கற்றுக்கொள்ளணும். புது சிருஷ்டிக்கு ஞானம் ரொம்ப அவசியம். வல்லமை, நீதி, ஞானம், அன்பு, இந்த நான்கு குணலட்சணத்துல நம்ம வளர்ந்திருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா ஆராய்ந்து பார்க்கணும். மீண்டும் அந்த ஆதார வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். அன்பாந்த சகோதர சொல்ல அந்த ஆதார வசனம் யோவான் 17:21 வசனம்.
அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கதற்காக.
இதெல்லாம் நமக்கு தாங்க தெரியும், நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசித்த உலகம் எப்ப விசுவாசிக்கணும், முதல் நாம விசுவாசிக்கிறது அவனுக்கு போதுங்க. உலக விசுவாசிப்பதற்காக
நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும்
நீர் என்னிலேயோ நான் உண்மையிலே இருக்கிறது போல
அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன்.
சகோதர எப்ப நாமளும் அவரை போல ஒன்றா இருக்கக்கூடிய சூழ்நிலை வரணும் இல்லைங்களா, அந்த நாளுக்காக அவர் ஜபம் பண்றாரு. அந்த நாளை நான் எதிர்பார்க்கறேன் சொல்றாரு. இவர்களும் நம்ம ஒன்றாக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அன்பாந்த சௌர சொல்ல. அப்ப அந்த அழைப்பை பெற்ற நாம கண்டிப்பா சௌர சொல்ல இந்த நான்கு குணலட்சணம், இது வந்து எல்லா குணத்தை அடங்கின ஒரு பிரதான குணங்களா இருக்குது நான்கும். இந்த நான்கு விஷயத்துல நான்கு குணத்துல வந்து இது பிதாவுடைய சாயல். அன்பாந்த சௌர சொல்ல அவர் தன்னுடைய சாயல மனிதனை உண்டாக்கினார், அதுதான் மனுஷுல வச்சாரு, தோத்தான். இனி இன்னொரு மனுஷன் ஆதாம், இன்னொரு ரெண்டாவது ஆதாம் சந்த மூலமா சௌர சொல்ல மீண்டும் இந்த உலகத்துல பிரகாசம் ஆச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் பூமிக்கு வந்தது ஞானம், சத்தியம், இயேசு மூலியமா கிருபியும் சத்தியமும் இயேசு மூலியமா பூமிக்கு வந்துச்சு. அந்த சத்தியம் இந்த ஒளி வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் பிரகாசிக்க செய்ய வேண்டிய மீதி பொறுப்பு, நீதி தொடர்ந்து வரும், வல்லமை தொடர்ந்து வரும், அன்பு தொடர்ந்து வரும், எல்லாம் தொடர்ந்து வர வேண்டிய இந்த வேலையை செஞ்சு கிறிஸ்துவடைய பாதத்துல வைக்க வேண்டிய பொறுப்பு சபையாகி அழைக்கப்பட்ட நமக்கு தான் இருக்குது. அன்பாந்த சௌர சொல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வேலைகள் அதிகமா இருக்குதுங்க, அதை நம்ம செய்யணும். பேசுறதுலயும் கேட்கறதுலயும் படிக்கிறதுலயும் நாம் கிரியில செஞ்சு இந்த நான்கு குணநலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாள்ல நாம் முடிவெடுக்க வேண்டும். அன்பாந்த சௌர சொல்ல பொறுமையோடு கேட்டவங்க அனைவரும் தேவன் தான் ஆசைப்படுறாங்க.